రామానుజదయా పాత్రం జ్ఞాన వైరాగ్య భూషణం శ్రీమద్ వెంకటనాథార్యం వందే వేదాంత దేశికం లక్ష్మీనాథ సమారంభా నాతయామున మధ్యమాం అస్మదాచార్య పర్యంతాం వందే గురు పరంపరాం యో నిత్యమచ్యుత పదాంబుజ యుగ్మ రుగ్మ వ్యామోహత స్థితితరాణి త్రినాయమేనే అస్మద్గురోర్భగవదోస్య దయైక సింధో రామానుజస్య చరణౌ శరణం ప్రబద్ధే భూతం శరశ్చ మహదాహ్వయ భట్టనాథ శ్రీభక్తిసారకులశేఖర యోగివాహన్ పక్దాంగ్రిరేణు పరకాల యతీంద్రమిశ్రాన్ శ్రీమత్పరాంగుసమునిం ప్రణతోస్మి నిత్యం నామ సంకీర్తనం యస్య సర్వపాప ప్రణాశనం ప్రణామో దుఃఖ శమనః తం నమామి హరిం పరం వసుదేవ సుతం దేవం కంస చాణూరమర్ధనం దేవకీ పరమానందం కృష్ణం వందే జగద్గురుం. పూమన్నుమాదు పొరుందీయ మార్భన్ புகழ்மலிந்த பாமண்ணு மாறன் அடிபணிந்து இந்தன் பல்கலையோர் தாமண்ண வந்த இராமானுசன் சரணாரவிந்தம் நாம் மண்ணி வாழ நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே. ஆராமம் குணசஞ்சயஸ்ய சதனம் முக்கியம் சதாஸ்ரேயச காருண்யஸ்ய ததாகரோ நிரவதேராதேர்ஹி சித்தௌஷதம் గోరాఘౌగ దవాగ్ని సంజయ గణగ సంసార మేఘానిల సాక్షాత్ మూలధనం సథాం విజయతే శ్రీ పద్మనాభ ప్రభు. కెడుమిడరాయవెల్లాం కేశవాయన్న నాళుం కొడువినై చెయ్యం కూట్టిన్ తమర్களும் குறுகில்ல விடமுடை அறவில் பள்ளி விரும்பினான் சுரும்பலற்றும் தடமுடை வயல் அனந்தபுரநகரம் புகுதும் இன்றே இன்று போய் புகுதிராகில் எழுமையும் ஏதம் சாரா குன்று நேர் மாடம் மாடே குருந்து சேர் செருந்தி பொன்னை மன்றளர் பொழில் அனந்தபுரநகர் மாயன் நாமம் ஒன்றும் ஓர் ஆயிரமாம் உள்ளுவார்க்கு உம்பர் ஊரே ஊரும் புல் கொடியும் அஃது உலகெல்லாம் உண்டுமிழ்ந்தான் சேரும் தன் அனந்தபுரம் சிக்கன புகுதிராகி தீரும் நோய் வினைகளெல்லாம் தின்னம் நாமறியச் சொன்னும் பேரும் ஓர் ஆயிரத்துள் ஒன்று நீர் பேசுமினே. சர்வத்ர பத்மநாப நாம சங்கீர்த்தனம் பத்மநாபா பத்மநாபா. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் சர்வலோக ரக்ஷகன் சர்வலோக சரண்யன் சாக்ஷாத் ஸ்ரீஹப்பதியான பகவான் சகல கோடி ஜீவர்களுக்கும் ரக்ஷகனா இருக்கான். என்ன ரட்சிக்கணும்னு நாம கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. நம்முடைய ஸ்திதியை பார்த்தே சுவாமி ரட்சிப்பார். அதனால மழையை பத்தி யோசிக்கிறத விட்டுடுங்க. தேமேனு கதைகிறது சரியா? அதெல்லாம் பத்மநாபர் பார்த்துப்பார். ஏற்கனவே ஒரு தடவை பத்மநாபர் தன் பலத்தை வலியசாலையில் நிரூபித்து காட்டியிருக்கார். அவர் மகாகணபதியும் கூட்டணி போட்டு வச்சுருந்துருக்கார். அதனால் நமக்கு அந்த கவலை வேண்டாம். நமக்கு என்னடா வேணும்னா பத்மநாபனை அனுபவிக்கணுன்ற புத்தி வேணும். அவ்வளவுதான். பகவான் பரமரக்ஷகன் ஜகத் ரக்ஷகன். பகவானுடைய ஒரு திருநாமம் ஜெகத் ரக்ஷகன் அப்படின்னு பேர். ஜெகத்தை ரட்சிக்கிறான், ஜெகத்தை ரட்சிக்கிறான் அப்படின்னா அந்த அச்சேதனமான ஜெகத்து, இந்த ஜெகத்துக்குள்ள இருக்கும்படியான சகல ஜீவராசிகள் எல்லாத்தையும் ரட்சிக்கிறான். எப்படி ரட்சிக்கிறான் அப்படின்னா, எந்தெந்த ஜீவனை எந்த விதத்திலே ரட்சிக்கணுமோ அந்த விதத்திலே ரட்சிக்கிறான். ஒரு கால் உள்ள ஜீவன், ரெண்டு கால் உள்ள ஜீவன், மூணு கால் உள்ள ஜீவன், நாலு கால் உள்ள ஜீவன், நிறைய கால் உள்ள ஜீவன், காலே இல்லாத ஜீவன், இப்படி நிறைய ஜீவன், ஆகாசத்துல பறக்கும்படியான ஜீவன், பூமியில ஓடி ஆடி நடக்கும்படியான ஜீவன், ஜலத்தை வாழக்கூடிய ஜீவன், இப்படி நிறைய நிறைய ஜீவர்கள், அங்கேங்க அசைய முடியாம வாழக்கூடிய மரம் செடி கொடிகள், இந்த மாதிரி சகல ஜீவர்களையும் பார்த்து 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 ரட்சிக்கிறார். இத்தனை ஜீவர்களுக்குள்ளதான் நாமும் இருக்கும். அதனால நம்முடைய ரட்சகத்தன்மையை பார்த்து நம்ம பயப்படுறதுக்கோ யோசிக்கிறதுக்கோ ஒன்றும் கிடையாது. அவன் ரட்சிப்பான், அவனுக்கு ரட்சிக்க மட்டும்தான் தெரியும், கஷ்டப்படுத்த தெரியாது. அவன் நம்முடைய ஹிருதயத்தை பார்க்கிறான். ஒரு திருவிழா, இந்த திருவிழால ஒரு குழந்தை அப்பா அம்மாவை விட்டு விட்டு தொலைஞ்சு போயிடுத்து, உடனே அப்படியே அழுதுன்றிருக்கு. அப்போ திருவிழாவில் அந்த குழந்தைகள்லாம் காணாமல் போயாச்சுன்னா ஒரு இடத்துல மைக் வச்சு அனௌன்ஸ் பண்ணுவான், இந்த மாதிரி இந்த குழந்தை இங்கே நிற்கிறது, யாராவது இருந்தால் வாங்கோ, யார் குழந்தையோட அப்பாவோ அம்மாவோ கூட வந்தவர்களோ வாங்குவோ அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணுவான். அப்போ மைக்கில் அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்கார் ஒருத்தர், இங்கே ஒரு குழந்தை அழுதுன்றிருக்கான், யார் அம்மாவோ அப்பாவோ வாங்கோ அப்படின்றார். சொல்லிட்டு இந்த குழந்தை கிட்ட கேட்டார், அப்பா அவங்க அம்மா எப்படிதான் குழந்தை இருப்பா? எங்கள் அம்மா ரொம்ப ரொம்ப அழகாக இருப்பா தெரியுமா அப்படின்னு. உடனே திருவிழா எல்லா பக்கம் ஆள் அனுப்பினா, நிறைய பேர் அழகான வாழெல்லாம் கொண்டு வந்து கொண்டு வந்து கொண்டு வந்து நிற்க வச்சாள். இது சொல்லிடுச்சு, இது இல்லை எங்கள் அம்மா, வா இது எங்கள் அம்மா இல்லை, ஐயா சி எங்கள் அம்மா அவள் அசிங்கமாக இருக்க மாட்டான். இவ்வளோ ரொம்ப நேரம் போராடி போராடி பார்த்தா கடைசியில் என் குழந்தை என் குழந்தை என் குழந்தைன்னு ஓட்டி ஓடி வந்தான். பார்த்தா நின்னா கண்ணங்கரேல்னு பல்லு எடுப்பா, ஒல்லியா, முடியெல்லாம் அப்படி பரட தலையா அப்படி களைஞ்சு போய் பார்த்த உடனே இவளுக்கு பிரமிச்சு போயிட்டா, குழந்தை இதாட அவங்க அம்மா அப்படின்னு. ஆமா ரெண்டா இந்த அம்மாவோட நீ அழகு என்ன, பின்ன என்ன எங்க அம்மாவுக்கு என்ன குறைச்சல், எங்க அம்மாவோட அழகுக்கு என்ன குறைச்சல்னு கொடுத்தான். அப்பதான் மைக் அனௌன்ஸ் பண்ண வாளுக்கு புரிஞ்சுதான், நம்ம பார்க்கிற அழகு வேற, குழந்தை பார்க்கிற அழகு வேற. நம்ம சரீர அழகை பார்க்கிறோம், குழந்தைகள் ஹிருதயத்தை பார்க்கறோம். இதுவரைக்கும் குழந்தைகள் இவ அழகுன்னு பார்த்து யார்கிட்டையும் பழகிறதில்லை, இவ பணக்காரான்னு தெரிஞ்சு பழகிறதில்லை, அவர்களுடைய பூரணமான அன்ப அஸ்திவாரமாக கொண்டு பழகிறதுகள். நன்னா பாருங்க, அதுதான் குழந்தைகள். கூலி வேலை செய்வா, ஆனால் அதுக்கு அவள் அம்மா மேல அவ்வளவு ஆசை, அவள் கோடீஸ்வரியா இருக்க மாட்டா, ஆனால் இந்த அம்மா நான் கேட்டதை வாங்கி கொடுப்பான்னு அதுக்கு ஒரு திட நம்பிக்கை. அந்த குழந்தை எப்படி அழக தன்னுடைய மனசினால தீர்மானிக்கிறதோன்னு, அதுபோல நாம் நல்லவாளா கெட்டவாளான்றது பகவான் நம்முடைய ஹிருதயத்தை கொண்டு தீர்மானிக்கிறார். இப்போ நான் சொன்ன மாதிரி அந்த அம்மா அழகில்லை, ஆனால் அந்த குழந்தை தன் மேலே அவ காட்டு அன்பு அஸ்திவாரமாக கொண்டு இவள் அழகி அப்படின்னு ஒரு தீர்மானம் பண்ணுறதோன்னு. அதுபோல நம்மிடத்துல எவ்வளவு குற்றங்கள் இருந்தாலும், எவ்வளவு குறைகள் இருந்தாலும், எவ்வளவு பாபங்கள் இருந்தாலும், பத்மநாபான்னு ஒரு நாமத்தை சொல்லிட்டோம், பத்மநாபன் இடத்துல நம்பிக்கை வச்சுட்டோம், பத்மநாபன் ரக்ஷகன்னு ஒரு தீர்மானத்துக்கு வந்துட்டோம்னா பகவான் அந்த பாவத்தை பார்த்து கிருபை பண்ணிடலாம். அவ்வளவு ஒரு சௌலபியமூர்த்தி ஸ்ரீ பத்மநாபன், அழகா திவாகர முனி ஆனர்த்த தேசம் துவாரகையில் இருந்துட்டு தபசு பண்ணி, பகவானை பார்க்கணும்னு தபசு பண்ணி பிரத்யக்ஷமாக பகவானை பார்த்துட்டார். ஆனால் பகவான்னு தெரியலை, பகவான்னு தெரியலை, பகவான் அனுபவிச்சார். பகவான் ஒரு நாள் ரெண்டு வயசு குழந்தையாக வந்து அவரோட விளையாடிட்டு இருக்கான். ஒரு நாள் அவர் பூஜை பண்ணுற சால கிராமத்தை எடுத்து வாயில் போட்டுட்டான், கோபம் வந்து எடுத்து புறங்கையால் தள்ளி போடா பயலே அப்படின்ட்டார். அதனால கோச்சுண்டு அந்த பய போயிடுது. இந்த பய போனதுக்கு அப்புறம் தான் அது ஸ்வயம் பிரம்மம்னு தெரிஞ்சது. அவ்வளவு ஆச்சரியம் அந்த பிரம்மம். அது ஒவ்வொரு விதத்துல ஒவ்வொரு காலகட்டத்தில ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா புரியுது. அது ஒரு விதமா இருக்கு வச்சுக்கோங்களேன், நம்ம எல்லாரும் நம்மளுடைய கெப்பாசிட்டி தகுந்த மாதிரி புரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான். முன்னாடிலாம் பத்மநாபர் கோவில் அப்படின்னா பக்தர்கள்லாம் சொல்ல ரொம்ப பலமுடைய சுவாமி, வெரி பவர்ஃபுல் அப்படின்னு சொன்னோம். பெருசா அப்பெல்லாம் கவர்மெண்ட்டோ கம்யூனிஸ்டுக்காரோ ஒத்துக்கல. இப்போ 1.5 லட்சம் கோடினோட ஆமாம் வெரி பவர்ஃபுல் மூர்த்தின்னுட்டான். அவர் ரேஞ்சுக்கு அது பெருசா தெரியாது, அது தப்பு சரியில்லை. அவெல்லாம் பத்மநாபர் பலவான் அப்படின்னா யாரும் ஒத்துக்கல. இப்போ தனவான் அதனால பலவான்னு ஒத்துக்கிறோம். 1.5 லட்சம் கோடி இருக்கிறதுனாலே தனவான் அதனாலே பலவான் அப்படின்னு ஒத்துக்கிறா இல்லையா? அதுபோல பகவான் பரபிரம்மம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா கிருபை பண்ணார். திவாகரமுனி பல வருஷம் பக்தி பண்ணார், அவரிடத்துல விளையாடினார். அந்த ஆனந்தமா ஒரு வாத்சல்ய பக்தியை அவர் அனுபவிச்சுட்டார். இந்த வாத்சல்ய பக்தியில் அனுபவிச்சுட்டே இருந்தார். திடீர்னு பகவானை துரத்திட்டார். இப்ப தாபம் வந்துடுத்து, விரக தாப பக்தி. பகவானே நீ வேணுண்டா, தர்ஷனம் தேகி பாகி பாகின்னு கதர்றா. எனக்கு உன்ன பார்க்கணும்பா, எனக்கு நீ கிருபை பண்ணுப்பா, உன்னுடைய தர்சனம் வேணும்பான்னு ஒரு விரகதாப பக்தி. இந்த கோபிகா பக்தி ரொம்ப ஆச்சரியம். ஒரு சிதியில அவனை குத்தம் சொல்லிகிட்டே இருக்கா, ஒரு சிதியில அவனை பற்றி ரசிக்கிறா, ஒரு சிதியில அவனிடத்துல மயங்குறா, ஒரு சிதியில அவன் வேணும்னு தபசு பண்றான், ஒரு சிதியில அவன் கிடைக்கிறான், ஒரு சிதியில அவன் விடுறான், ஒரு சிதியில அவனிடத்துல தாபப்படுறான், ஒரு சிதியில நன்னா அனுபவிக்கிறான். இதுதான் கோபிகா பக்தி. இத்தனை வெரைட்டி இருக்கு இல்ல. கோபிகா பக்தியா வெறும ஒண்ணும் இல்லை, இவ்வளவு இருக்கு. படிப்படியா 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 பக்தி பலவிதமா பரிமளிக்கிறது. அதுக்கு நிறைய பரிமாணங்கள்லாம் உண்டு. இப்ப ஆகாரம் சாப்பிட்றோம், பொதுவா ஒரே ஒரு சாதம் மட்டுமா சாப்பிட்றோம். அதுல குழம்பு, அதுக்கப்புறம் ரசம், அதுக்கு தொட்டுக்க, இது இதுக்கு என்னென்ன காம்பினேஷன், இப்படி எல்லாம் வச்சுண்டு சாப்பிட்றது என்னமோ ஆகாரம். சாப்பிட்ற காரணம் என்னடா, பசி. இந்த பசியை போக்கணும், உடம்புல கலப்பு போகணும், சரீரத்துக்கு புஷ்டி வரணும், இவ்வளவுதான் காரணம். ஆனா அது ஆச்சரியமா அத்தனை வெரைட்டியா பகவான அனுபவிக்கிறோம். எத்தனை வெரைட்டியா அன்னத்தை, கிருஷ்ணா சர்வத்ர பத்மநாபநாம சங்கீர்த்தனம் பத்மநாபா பத்மநாபா. நான் அப்படி நிறுத்தின உடனே மழவர் தான் மேலே பார்க்கப்படாது, அநியாயமா இருக்கு. அதெல்லாம் பத்மநாபர் பார்த்துப்பா ஆரம்பத்தையே சொல்லிட்டாங்கல்ல, குன்றமேந்தி குளிர்மழை காத்தவன் நம்மையும் காப்பான். நமக்கு அந்த யோசனை வேண்டாம். எப்படி அந்த ஆகாரத்தை வெரைட்டியா சீகரிச்சு ஆனந்தமா இருக்குமோ அது போல பக்தியும் நிறைய வெரைட்டி உண்டு. நிறைய வெரைட்டி, ஆச்சரியமான ஒரு வெரைட்டி பக்தி. அந்த மாதிரி இவர் அனுபவிக்கிறார். தாப பக்தியில தேடி 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 அலைகிறார். இந்த பகவானை தேடுறது ஒரு சுகம். இந்த ஒரு பொருளை தொலைச்சுட்டு தேடிட்டு அதை கிடைக்கும் போது இருக்க சுகம் பாருங்க தனி தான். தெரியாம கிடைக்கணும் தேடுறது ஒண்ணு, அதை வச்சு அனுபவிச்சுட்டு அதை தொலைச்சுட்டு அச்சுச்சோ அது கிடைக்கணுமேன்னு தேடுறது இருக்கு பாருங்க, அது ஒரு சுகம். தேடினோன்னு அது கிடைச்சோன்னு இனிமேல் ஜாக்கிரதையா வச்சுமே புத்தி வருது பாருங்க, அது இன்னும் சுகம். அது எப்பவுமே ஒரு தொலைச்சிட்டு தேடுறது தான் அது ஒரு சுகம் வச்சுக்கோங்களேன். இல்லாட்டி அதுக்கு ஒரு பெரிய விலை கிடையாது. ஒரு பொருளை தொலைக்கணும், அப்புறம் தேடணும், அப்புறம் கண்டுபிடிக்கணும். நமக்கு ஆசை இந்த காது திருகாணியோ மூக்கு திருகாணியோ கீழே விழுந்து வீடு முழுக்க தேடும். என்னமோ ஒரு 50,000, 1 லட்சம் ரூபாய், 5 லட்சம் ரூபாய் கிடையாது திருகாணி ஒன்றும். இருந்தாலும் அந்த 800 அது கண்ணுக்கே தெரியாது. ஊர் முழுக்க தேடுவோம், வீட்டில் அன்னைக்குதான் எல்லா குப்பையும் நன்னா இருக்கும். கட்டில் கீழே முதற்கொண்டு எல்லாத்தையும் நன்னா இருக்கும். கடைசியில் பார்த்தா அவள் புடவையிலேயே ஓரத்தில் உட்காந்துருக்கும். அதுக்கப்புறம் ஆயிடுதான் கிடச்சுடுது அப்படின்னு கிடச்சோன்னா ஒரு சந்தோஷம். என்னடாண்ணா நான் தொலைச்சேன், நான் தேடியும் நான் கிடச்சி எனக்கு கிடச்சிடுது அப்படின்னு சந்தோஷம். அதுவே ஒரு சந்தோஷம்னா பரபிரம்மத்தை தேடி கண்டுபிடிச்சதா எவ்வளோ சந்தோஷம், வார்த்தைகளை வர்ணிக்கவே முடியாது. அந்த மாதிரி தேடி தேடி வந்தார். அனந்தன் காட்சியில இந்த வஸ்து காட்சி கொடுத்துடுத்து, இழுப்ப மரத்திலே காட்சி கொடுத்துட்டான் பத்மநாபன். அழகா நிறைய சரித்திர ஆராய்ச்சியாளர்கள்லாம் ஆராய்ச்சி பண்றான். இந்த கோவில் சுமார் எத்தனை வருஷம் இருக்கலாம் அப்படின்னு, பொதுவாக எல்லாருடைய அபிப்பிராயமும் கலியுகத்தோட முதல் நாள் அன்னைக்கு இந்த கோவிலுக்கு கும்பாபிஷேகம் ஆச்சுன்னு. கிட்டத்தட்ட 5000 வருஷம் மினிமம் பழைய மூர்த்தி பத்மநாப மூர்த்தி, 5000 வருஷம் குறைஞ்சபட்சம் நான் சொல்றது. சாதாரண சரித்திர ஆராய்ச்சிகள் சொல்ற கதை வேற. நல்ல விஷயம் தெரிஞ்சவாள்லாம் பார்த்தோம்னா கலியுகத்தோட முதல் நாள்ல ஸ்ரீ பத்மநாப சுவாமியுடைய கோவிலுக்கு கும்பாபிஷேகம் ஆச்சு அப்படின்னு. அதாவது கண்ணன் அப்படி போறான், பத்மநாபன் இந்த பக்கம் வர்றான், அப்படி ஒரு இடம் இந்த சியானம் தூரம் அப்படின்ற சியாத்து ஆனந்து அப்படின்றான். இந்த ஆனந்தம் எப்பொழுதுமே அருகாமையில் இருக்கு, கூப்பிட தூரம் இருக்கிறதுனாலே சியானம் தூரபுரம் அப்படின்னு சொல்லி மகாராஜா சுவாதி திருநாள்லாம் நத்தனை ஆச்சரியமா சொல்றான். அவ்வளவு சிரேஷ்டம். அப்படி திவாகர முனிக்காக ஓடி வந்த ஒரு குட்டி குஞ்சு 2 வயசு குட்டன்தான் ஸ்ரீ பத்மநாபன். சரியா சொல்லணும்னா குருவாயூரப்பனை விட குழந்தை, சைஸுதான் ஆள் பெருசு, சைஸுதான் 18 அடியே ஒழிய ரொம்ப சின்ன குழந்தை ஸ்ரீ பத்மநாப சுவாமி. அவ்வளவு ஆச்சரியமா அவருடைய பக்திக்கு வசப்பட்டு பகவான் இழுப்ப மரத்தில் ஆவிர் பவிச்சு பத்மநாபோ மரப்பிரபுன்னு சொல்லும்படியா 18 மைலா பவிச்சான். அவனே திவாகர ரிஷியுடைய பிரார்த்தனைக்கு வசப்பட்டு தானே 18 அடியா சுருங்கினான். வாமனன் திருவிக்கிரமனா வளர்ந்து திரும்பவும் சுருங்கினா அப்படின்னு காண கிடைக்கிறது. அதே மாதிரிதான் பத்மநாபன் குழந்தையா இருந்தார், 18 மைல் வளர்ந்தார், திருப்பி 18 அடி சுருங்கினார். அவ்வளவு சிரேஷ்டம் இந்த ஸ்ரீ பத்மநாப சுவாமி. இன்னைக்கு நம்ம அழகா பத்மநாபரை போய் பார்க்கிறோம், அனுபவிக்கிறோம்னா முதல்ல திவாகர ரிஷிய ஸ்மரிக்கணும். ஒவ்வொரு நாளுமே ஜெய் போலோ திவாகர மகரிஷி கி ஜெய். ஒவ்வொரு நாளும் காத்தால எழுந்த உடனே இந்த பத்மநாபனை நீங்க அனுபவிச்ச மாதிரி எனக்கு அனுபவிக்கணும்னு ஆசையா இருக்கு, அனுகிரகம் பண்ணுங்கோ அப்படின்னு சொன்னோம்னா அப்பதான் திவாகர ரிஷி அனுபவிச்ச 2 வயசு குழந்தை ரூபமான பத்மநாபனை பிரத்யக்ஷமா நன்னா பார்த்து அனுபவிக்கும். ரொம்ப அழகு 2 வயசு குழந்தை ரூபம், அதிரூப சுந்தரனாவே இருக்கான். சாட்சாத் மன்மத மன்மதனா புவன சுந்தரனா தான் சுவாமி இருக்க. அப்படி அழகா வந்தவர் தான் நம்முடைய பத்மநாபன் மகாராஜா சுவாதி திருநாள். ஆச்சரியமா சியானம் தூரப்புற வர்ணன பிரபந்தம், பத்மநாப சதகம் அப்படி நிறைய எழுதியிருக்கார். பத்மநாபனை பத்தி எழுதி எழுதியிருக்கார். சுவாதி திருநாள் எதுக்காடா பிறந்தார், எதுக்காகடா வாழ்ந்தாருன்னா பத்மநாபன் அனுபவிக்கிறதுக்காக பிறந்தார், பத்மநாபன் அனுபவிக்கிறதுக்காக வாழ்ந்தார், பத்மநாபன் அனுபவிச்சோன்னே கிளம்பிட்டார். மற்றபடி ராஜ விஷயங்களிலோ மற்ற விஷயங்கள்லாம் பெருசா சுவாதி திருநாள் வாழ்த்து பெருசா காண கிடைக்கிற திரும்ப திரும்ப ஒரு விஷயம் என்னடானா பத்மநாபா பத்மநாபா பத்மநாபன், ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி பத்மநாபன், செகண்ட் ப்ரியாரிட்டி பத்மநாபன், லாஸ்ட் ப்ரியாரிட்டி பத்மநாபன், அவ்வளோதான். நம்மளா சொல்லுவோம் இது கிடைச்சா இது பரவாயில்ல, அது கிடைக்கலனா இது, இது கிடைக்கலன்னா அது, அது கிடைக்கலனா அது. இது எத்தனை சாய்ஸ் கொடுத்தாலும் ஒரே என்ன சொல்லாது, பத்மநாபன் கிடைக்கலன்னா திரும்பி பத்மநாபன் தான் வேணும், திரும்பியும் வேற பத்மநாபன் கிடைக்கலாம் திரும்பி அதே பத்மநாபன் தான் வேணும், வேற சாய்ஸே கொடுக்கலையா. அதில் அவர் சொல்றார் ஆராமம் குணசஞ்சயஸ்ய சதனம் முக்கியம் சதாஸ்ரேயத காருண்யஸ்ய ததாகரோ நிரவதேராதேர்கி சித்தௌஷத கோரா கௌக தவாக்னி சஞ்சய கணக சம்சார மேகா நிலக சாட்சாத் மூலதனம் சதாம் விஜயதே ஸ்ரீ பத்மநாப பிரபு. ரொம்ப அழகா சொல்றார் ஆராமம் குணசஞ்சயஸ்ய. ஆச்சரியமா நிறைய குணங்கள் இருக்கு பகவானுக்கு, ஞானம் சக்தி பலம் ஐஸ்வர்யம் வீரியம் தேஜஸ்னு 6 குணங்கள் சொல்றோம். அது இல்லாம சௌலபியம் சௌசீல்யம் தைரியம் நிறைய உண்டு, பொறுமை எல்லாம் உண்டு. இந்த மாதிரி இந்த குணங்களுக்கெல்லாம் ஆச்சரியமா ஒரு இடம் வேணும் இல்லையா, உத்தியானவனம். அந்த குணங்கள்லாம் சுகமா எங்கடா சஞ்சாரம் பண்றதுன்னா பத்மநாபன் கிட்ட சஞ்சாரம் பண்றதாம். ஆராமம் குணசஞ்சயஸ்ய இந்த குணங்கள்லாம் சஞ்சரிக்கும்படியான ஒரு பார்க்கா யாரான பத்மநாபன். குணங்கள்லாம் அப்படி சஞ்சரிச்சுருக்கேன் பத்மநாபனுடைய குணங்கள்லாம் அப்படி இப்படி இப்படி இப்படின்னு. நம்ம கூட நிறைய பேர் பக்தர்கள்லாம் வரா நினைக்கிறோம் இல்லையா, அவர்கள் கூடவே பத்மநாபனுடைய குணங்களும் பக்தர்கள் வருஷத்தில் அப்படி சஞ்சாரம் பண்ணுறதான். ஆராமம் குணசஞ்சயஸ்ய ரொம்ப அழகாக அனுபவிக்கிறார். நிஜமாவே அந்த ஹிருதயபூர்வத்தில் ஹிருதயத்துக்குள்ள சுவாமி இருந்ததை உள்ள தோணும். ஆராமம் குணசஞ்சயஸ்ய சதனம் முக்கியம் சதா ஸ்ரேயச. ஆச்சரியமா ஸ்ரேயஸுக்கு இருப்பிடமா இருக்கு. சதனம் முக்கியம் சதாஸ்ரேயசகர் காருண்யஸ்ய ததாகரம், காருண்யம் எங்கடா உற்பத்தி ஆகிறது அப்படின்னா பத்மநாபன் தான் உற்பத்தி ஸ்தலமா. இப்படி கங்கோத்ரி யமுனோத்ரின்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி கருணாநதி எங்கடா உற்பத்தி ஆகிறதுனா பத்மநாபனிடத்துல உற்பத்தி ஆகிறது. அதனாலதான் சுந்தரராஜன் வக்கீல் அழகா கேஸ் போட வச்சா, அமிக்கஸ் கூறிய கொண்டு வந்து எல்லாத்தையும் செக் பண்ண வச்சா, மேஜிஸ்ட்ரேட் எல்லாம் வந்து சாவி வாங்கிக்க வச்சிருக்கா அப்படின்னா வேற எந்த கோவிலே நடக்குமா? இல்லாட்டி வேற ஏதான மதத்தினுடைய சம்பந்தப்பட்ட இடத்துல போய் பண்ணிட முடியுமா? நம்ம பத்மநாபர் சௌலபியம், கோர்ட்டு கேஸ் வரைக்கும் ஏறி இறங்குவார், வக்கீலுக்கும் அனுகிரகம் பண்ணுவார், ஜட்ஜுக்கும் அனுகிரகம் பண்ணுவார், அமிக்கஸ் கியூரிக்கும் அனுகிரகம் பண்ணுவார், ராஜவம்சத்துக்கும் அனுகிரகம் பண்ணுவார், நமக்கும் அனுகிரகம் பண்ணுவார். எப்ப பார்த்தாலும் திடன் பின்னாடியே ஓடி இருக்க போலீஸ்காராலையும் தனக்கு செக்யூரிட்டியா நிக்க வச்சு அனுகிரகம் பண்ணுவார். காத்தா இருந்ததுலேருந்து ராத்திரி வரைக்கும் மகாபாதிகள் என்ன பண்ணுவான்னு யோசிச்சுட்டு ஜெயிலெல்லாம் போயிட்டு அரசியல்வாதிகளுக்கெல்லாம் பந்தோபஸ்து போயிட்டு இருந்த போலீஸ்காரெல்லாம் எப்போ மனசு நொந்து போய் அழுதாலோ தெரியல. பத்மநாபர் தன் கோவிலுக்கு பந்தோபஸ்துவா, யார் பந்து யார் பந்தோபஸ்து யாருக்கு, அதுதான் அதிசயமா இருக்கு. இவா ஏதோ இன்னொன்று ஒரு மிஷினை வச்சுட்டு இப்படி இப்படி செக் பண்ணா முடிஞ்சுடுதா பந்தோபஸ்து அப்படின்னா, உள்ள வரவனுடைய மனசை பந்தோபஸ்தா பாதுகாக்கிற இவர் தானே. மனசை கண்ணுக்கு தெரியாத மனசையே பந்தோபஸ்து பண்ணி வைக்கிறவர், இத்தனை வருஷம் 1,00,000 கோடி ரூபாவை பந்தோபஸ்து பண்ணி வச்சுருந்தவர், நாபிக்கவனத்தில் பிரம்மாவை பந்தோபஸ்து பண்ணி வச்சுருக்கவர், வலதுகைக்கு சிவபெருமான பந்தோபஸ்து பண்ணி வச்சுருக்கவர், 33 கோடி தேவர்களை செலுத்து பக்கமெல்லாம் வச்சு பந்தோபஸ்து பண்ணிட்டு இருக்கிறவர், திருவிதாங்கூர் ராஜ சமஸ்தானத்தை பந்தோபஸ்து பண்ணி வச்சுண்டு ராஜவம்சத்தை பந்தோபஸ்து பண்ணிட்டு இருக்கவர், இவ்வளவு பேரை யார் பந்தோபஸ்து பண்ண முடியும்னா இவாளுக்கும் ஒரு அனுகிரகம். அப்பாடா நீ 14 கோவில டியூட்டி அப்படின்னு எப்ப பார்த்தாலும் காக்கி ஷர்ட்டு பேண்ட் எல்லாம் போட்டு டைட்டா வரப்பா நடந்தவாள்லாம் வேஷ்டியை கட்டிட்டு தேவையு பத்மநாபா ரட்சிக்கணும்னு வந்து நிக்கிறா பாருங்க, பார்த்தா சந்தோஷமா தானே இருக்கு. அப்பாடா காத்தால உள்ள போய் பத்மநாபா ரட்சிக்கணும் அவள்லாம் நடான, இப்பெல்லாம் முடிவு பண்ணடா நாளைக்கு லீவு அப்படின்னு நடான், பத்மநாபர் கோவிலே பந்தோபஸ்து லீவு வேலை கிடையாது, சுகமா இருக்கும் நிம்மதியா இருக்கும். பத்மநாபர் டீ வேலை காஃபி எல்லாம் வேற கொடுத்துருவோம், நல்ல ஒரு பாருங்க. இப்படிப்பட்ட ஒரு சாமி இருக்கும்போது நம்ம ஏன் கவலைப்படணும்? போலீஸ்காரால் அவளுக்குலாம் கோவிலுக்கு வரதுக்கு சான்ஸே கிடைக்காது. அவளையும் கோவிலுக்கு பிடிச்சி ஒரு 8 மணி நேரம் டியூட்டியை போட்டு வாசம் இந்த பக்கம் நின்று கிழக்கே நடல் நின்று வடக்கே நடல் நின்று இதை வேறு இங்கே இந்த நடலில் நிற்கிற அந்த வாக்கி டாக்கியெல்லாம் வேறு வச்சுட்டு அதோட அதிசயம் இடுப்பில் கன்னெல்லாம் வச்சுட்டு பத்மநாபா ரட்சிக்கணும்ன்றா, இடுப்பில் பிஸ்டலை சொருக்கி வச்சுருக்கா போலீஸ்காரெல்லாம் அதை வச்சுட்டு பத்மநாபா ரட்சிக்கணும் அப்படின்ற ஆச்சரியம். அவளுக்குலாம் பந்தோபஸ்து வேணாலும் துப்பாக்கி தான், துப்பாக்கியும் சேர்த்து என்னையும் சேர்த்து காப்பாற்ற நல்ல ப்ரொமோஷனாக கொடுத்துட்டு பத்மநாபர் கோவிலில் டெய்லி பந்தோபஸ்து வர பேர் வெளியில் ஆற்றுல என்ன பிரச்சனை உண்டோ ஆஃபீஸில் பெரிய மேலதிகாரி என்ன பிரச்சனை விடாது எல்லாம் பத்மநாபர் சொல்லி கொஞ்சம் கிருபா பண்ணப்படாதா, ரொம்ப நேரம் வெள்ளெல்லாம் ஓட முடியல, ஒரு 10 நாள் 20 நாள் 1 மாதம் எப்படி நைட் டியூட்டி போட்டாலும் பரவாயில்ல, உன் கோவில் பார்க்க போட நான் பாட்டி இருந்துட்டு போயிடுவேன்னு பிரார்த்தனை பண்ணிட்டுருக்கேன், வெளில சொல்ல மாட்டான். ஆனால் உள்ளுக்குள்ள அப்படி நிற்கிறாளும். அப்போ இவ்வளவு பேருக்கு கிருபை பண்ணக்கூடிய கருணாசாகரம், அப்ப தைரியமா இருக்கணும். அதனாலதான் சொல்ற கருணைக்கு உற்பத்தி ஸ்தானம்ன்றார் சுவாதி திருநாளுக்கு திவ்ய திருஷ்டி கண்டுபிடிச்சிருக்கார். பின்னாடி எல்லாம் நடக்க போறது தெரிஞ்சு காருண்யஸ்ய ததா கரோ, கருணை வேணுமா? கருணை எங்க பார்க்கலாம்? அனத்திருவனந்தபுரமா பார்க்கலாம். காருண்யஸ்ய ததா கரோ நிரவதேராதேர்கி சித்தௌஷதம், எல்லையில்லாத மனக்கவலை பிராந்து பிடிச்சு போடுற மாதிரி இருக்கு அப்படின்னு இல்லையா, இந்த பிராந்து பிடிச்சி போயிடுதுன்னா அதுக்கு என்னடா சித்தர்களுடைய ஔஷதம் என்னடான்னா பத்மநாபான் ஔஷதமா பச்சளை மருந்துன்றோம் இல்லையா, அந்த மாதிரி இது கடுசர்க்கரையோக லேகியம் சொல்லுவோம். இந்த லேகியம் சாப்பிட்டா சரியா போயிடும், காத்தால ஒரு வாட்டி மத்தியானம் ஒரு வாட்டி ராத்திரி ஒரு வாட்டி சாப்பிட்டு பால் சாப்பிட்டா சரியா போயிடும்ன்றோம் இல்லையா, அந்த மாதிரி நிறைய மனசுல ஒரு கவலை ஒரு துக்கம் இருக்கு இல்லையா, இந்த எல்லை இல்லாத மனக்கவலைகளுக்கெல்லாம் இந்த கடுசர்க்கரை லேகியம் டெய்லி 3 வேளை சாப்பிட்டுட்டு பக்தின்ற பாலை குடிச்சுட்டா மனசு அபாரம் சமாதானமா இருக்குமா. நிரவதேராதேர்கி சித்தௌஷதம் கோரா கௌக தவாக்னி சஞ்சய கணக, பெரிய காட்டுத்தீ மாதிரி இந்த சம்சாரம் அப்படியே தகிக்கிறது, எந்த பக்கம் போனாலும் பெருசா தகிக்கிறது. தகிக்கிற காட்டு தீயை எப்படிதான் அணைக்க முடியும்னா ஜோடு மழை பெஞ்சாதான் அணை, இப்ப பெய்யாது. கோரா கௌக தவாக்னி சஞ்சய கணக, அப்படியே நீருண்ட மேகம் மாதிரி இருக்கான் இந்த பத்மநாபன். இந்த மேகம் பாருங்க, மேகசாமலன் பத்மநாபன் தான். கோரா கௌக தவாக்னி சஞ்சய கணக சம்சார மேகானிலக, சமயத்தை பெருசா மேகங்கள்லாம் கூடி வந்து அப்படி பயமுறுத்துமா, அந்த சமயத்தில் ஒரு பெரிய காற்று வீசித்துன்னா இந்த மேகங்கள்லாம் களைஞ்சு போயிடுமா, இப்பயும் அப்படிதான் இருக்கு. அதனால சம்சார மேகானிலக, இந்த சம்சார சாகரம் விதவிதமா மேகமேகமா அங்கங்கே 20 ஷேப்ல இருக்கு இல்லையா, எப்ப பெருசா இருக்கு எப்ப சின்னதா இருக்கு ஒன்றும் தெரியல இல்லையா, அப்போல இந்த சம்சாரத்தை தள்ளி விடுறதுக்கூடிய ஒரு கொடுங்காற்று யாருன்னா பத்மநாபனா. ஆறாமம் குணசஞ்சயஸ்ய, குணங்களுக்கு உத்தியானவனமா பார்க்கா இருக்க. ஆறாமம் குணசஞ்சயஸ்ய சதனம் முக்கியம் சதா ஸ்ரேயசக, ஆச்சரியமா ஸ்ரேயசைக்கெல்லாம் இருப்பிடமா இருக்கார். சதனம் முக்கிய சதா ஸ்ரேயசக காருண்யஸ்ய ததா கரோ, கருணைக்கு உற்பத்தி ஸ்தலமா இருக்கார். காருண்யஸ்ய ததா கரோ நிரவதே ராதேரி சித்தௌஷத, எல்லையில்லாத மனக்கவலைகளுக்கு எதிரா மருந்துன்னா பத்மநாபன் தான் பச்சள மருந்தான். எப்பெல்லாம் மனக்கவலை வருதோ அந்த மருந்து ஒரு டோஸ் போட்டுட்டு இருக்கும். இந்த டாக்டர்லாம் சொல்லுவான், இந்த வீசிங் இருக்கிறவர்களுக்கெல்லாம் இந்த பஃப் அடிச்சுக்கிறதுன்னு ஒன்று கொடுப்பான். அடிச்சு அப்படி அடிச்சுட்டாங்கன்னா அபாரம் அவருக்கு மூச்சு விட முடியும். இந்த மாதிரி இந்த மனக்கவலை வந்து அப்படி அப்படி திணறது பாருங்க. அப்பெல்லாம் பத்மநாபன் எடுத்து அப்படி உருண்டே அப்படி உருட்டி வாயில் போட்டுட்டு இருக்கும். நிரவதேராதேரி சித்தௌஷதம், சைட் எஃபெக்ட் இல்லாத ஒரு பச்சள மருந்து. அது ஒன்று இருக்கு இல்லையா, சில மருந்தெல்லாம் சைட் எஃபெக்ட் வந்து பயமுறுத்துறது. நிரவதேராதேர்கி சித்தௌஷதம் கோரா கௌக தவாக்னி சஞ்சய கணக, காட்டுத்தீய நாசம் பண்ணும்படியான கருணா மேகம், சம்சார மேகானிலக, சம்சார மேகங்கள் அழித்து தள்ளிவிடும்படியான கொடுங்காற்று, சம்சார மேகானிலக. நிரவதேராதேர்கி சித்தௌஷதம் கோரா கௌக்னி தவாக்னி சஞ்சய கணக சம்சார மேகானிலக சாட்சாத் மூலதனம் சதா. சந்துக்களுக்கெல்லாம் எதிராக மூலதனம் அப்படின்னா பத்மநாபம். சாட்சாத் மூலதனம் சதாம் விஜயதே ஸ்ரீ பத்மநாப பிரபு, அந்த பத்மநாபன் வெற்றியோட ஜம்முன்னு படுத்துருக்கா அத்தியாச்சரியமாக. அப்ப இவ்வளவு பெரிய பகவான் இருக்கும்போது திருவனந்தபுரத்தருக்கோ அழுதாலோ புலம்பினாலோ அது அசிங்கம் இல்லையா. அப்பா கோடீஸ்வரனா இருந்துட்டு குழந்தை ஒரு 5-star சாக்லேட்டுக்கு அழுதா எவ்வளவு கேவலமோ அது போல ஆத்துல ஒரே கஷ்டமா இருக்கு. குழந்தைக்கு நல்லபடியா குழந்தை பிறக்கணுமே, பிள்ளைக்கு நல்ல வேலை கிடைக்கணுமே, நான் நல்லபடியா வீடு கட்டணுமே, அவா எனக்கு மரியாதை கொடுக்கணுமே, மழை பெய்யாம இருக்கணுமே, இப்படிலாம் டென்ஷன் எடுக்கிறது ரொம்ப அல்பமான விஷயம். சாட்சாத் மூலதனம் சதாம் விஜயத்தை ஸ்ரீ பத்மநாப பிரபு, பிரபு அவன் எதை கேட்டாலும் தரும்படியான பிரபு. அப்ப என்னடான்னா தைரியமா இருக்கணும், கவலைப்படாம இருக்கணும். என் பத்மநாபன் என்னுடைய ரட்சகன், இப்ப இல்ல என்னைக்குமே அவன்தான் ரட்சகன், எல்லா விஷயத்திலையும் அவன்தான் ரட்சகன், கைவிடாத ரட்சகன். நன்னா ஞாபகம், கை விட மாட்டான், கைவிட தெரியாது. திவாகர முனி அவ்வளவு அழகா பகவான தியானம் பண்ணார், ஆச்சரியமா பகவான் பிரத்யக்ஷமா காட்சி கொடுத்துட்டான், 30 கோடி தேவர்கள் தொழ காட்சி கொடுத்துட்டான். அதான விசேஷம். இப்போ சுவாமி தனியாக வந்து படுத்துட்டு இருந்தாருனா கூட பெரிய விஷயம் இல்லை. நிறைய கோவில்களில் 30 கோடி தேவர்கள் வந்து தொழறார்கள் அப்படின்னு காண கிடைக்கிறது. திருப்பதி முதற்கொண்டு ஸ்ரீரங்கம் முதற்கொண்டு எல்லா திவ்ய தேசங்களிலுமே 30 கோடி தேவர்கள் தொழுகின்றார்கள் அப்படின்னு இருக்கு. ஆனால் 30 கோடி தேவர்கள் தொடர்றத கன்ஃபார்மாக எங்கடா பார்க்கலான்னா பத்மநாபர் கோவிலில் பார்க்கலாம். சப்த ரிஷிகள் தொடருது, ரிஷிமார்கள் தொடருது, அத்தனை பேரும் தொழுதுன்றிருக்க தேனேன்னு படுத்துட்டு இருக்காரு பாருங்கோ, அவ்வளவு சிரேஷ்டம். அதுல திவாகர மகரிஷி அனுபவிக்கிறாரோ பகவானை பார்த்து கேட்கிறார், ஏன்னா பத்மநாபன் என்ன கையில ஒரு தாமரை, வயிற்றுலதான் ஒரு தாமரை இருக்கணும். நம பங்கஜநாபாய நம பங்கஜமாலினே நம பங்கஜநேத்ராய நம பங்கஜாங்கிரியேன்னு குந்தி பூமி தேவிலாம் கொண்டாடுற பாகவதத்துல அழகான தாமரையே நாபியா வச்சிருக்கேடாப்பா, கையில எக்ஸ்ட்ரா எடுக்கடா ஒரு தாமரை போனணும் இல்லையா நமக்கு. திவாகர முனி கேட்டுட்டாராம், பகவான் சிரிச்சுட்டே சொன்ன, அவனுடைய ஹிருதய கமலத்தை தான் கையில வச்சிருந்திருக்கேன். ஹிருதய கமலத்துக்குள்ளதான் சுவாமி ஒளிஞ்சிருந்துக்கா. அவன் நினைச்சிருக்கோம் இங்கேயோ இருக்கு பகவான் சொல்ல, உன்னுடைய ஹிருதய கமலம் என் கையில இருக்கு. சமயத்துல இந்த குழந்தைகள்லாம் சாவியோ மொபைல் போனோ வச்சுருக்கோம், நம்ம தேடு 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 எங்க போச்சுன்னு தெரியல, எங்க வச்சேன்னு தெரியல, என் குழந்தை சொல்லி என்கிட்ட இருக்கே அப்படின்னு கை காட்டும். அந்த மாதிரி பகவான் சொல்றான், பிராரப்த கர்மாவா உன் சரீரம் இருந்தாலும், பிராரப்த கர்மாவா உன் ஜீவிதம் போயிட்டு இருந்தாலும், உன்னுடைய ஹிருதய கமலம் என்னிடத்துல ஜாகிரதையா இருக்கு. முக்கியமா அந்த ஹிருதய அங்க கமலத்தை பார்க்கும்பொழுதுல, பகவான் கையில கமலத்தை பார்க்கும்பொழுதெல்லாம் என் ஹிருதய கமலம் தோருக்கு, என் ஹிருதய கமலம் தோருக்கு, என்னுடைய ஹிருதய கமலத்தை சுவாமி வச்சிருந்துருக்காருன்னு ஒப்படைச்சுட்டாலே போதும். அத்தனை சிரேஷ்டமா ஹிருதய கமலத்தை கையில வச்சுண்டு, ஒரு கையில சின்முத்திரைய வச்சுண்டு ஜோர போகீந்திர சாயினம் அனுபவிக்கிறார் இல்லையா, ஜம்முன்னு படுத்துருக்காராம் பிரபு. கவலையே படாம டென்ஷன் ஃப்ரீயா ஒரு மூர்த்தி படுத்துருப்பாரா, அட்லீஸ்ட் இப்பயா டென்ஷன் வரப்படாதா. 1,00,000 கோடி பிரச்சனை வந்துருத்து, கோர்ட்டு கேஸ் எல்லாம் அல்லல் படுறோமே, ஒரு டென்ஷன் வரப்படாதா, ஒரு டென்ஷன் எடுத்துக்காம படுத்துருக்காரு. ஏன்டான்னா அவர் ஏற்கனவே இந்த விஷயங்கள் எப்படி நடக்கணும் தீர்மானம் பண்ணி வச்சிருக்காரோ அதன்படி நடந்துட்டு இருக்கு. எது புதுசா கிளம்பல, எல்லாத்தையும் கிளப்பி விட்டவர் இவர் தான். அதனால இந்த சுவாமி சாக்ஷாத் பரபிரம்ம புருஷம் சாஸ்வதம். அந்த போகீந்திர சாயனம் கீர்த்தனையில் புருஷம் சாஸ்வதம், சாஸ்வதமான சுவாமி, கல்ப வருஷம் இங்கே இருப்பேன்னு சங்கல்பம் பண்ணிட்டு இருக்கிற சுவாமி. அழகா பூதேவி ஸ்ரீதேவி பத்மநாபர் வலதுகை பக்கத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கிறது ஸ்ரீதேவி, அவள் பக்கத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கிறது பிருகு மகர்ஷி பகவான் வலதுகை பக்கத்தில். அந்த ஸ்ரீதேவி கையில் பார்த்தா ஒரு தாமரை பொறுக்கும், அவள் பக்கத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கிறது பிருகு மகர்ஷி. என்னன்னா அப்பாவும் பொண்ணுமா. பிருகு மகர்ஷி பகவானோட நெஞ்சில் உதைக்கிறார் இல்லையா, அதுதான் ஸ்ரீவத்சந்திரம் வருவான். தாயார தன் பொண்ணா ஏத்துனுட்டாரா, அதனால பிருகு மகர்ஷியும் ஸ்ரீதேவி. அவளுக்கு நேர் இருக்க பகவானுடைய திருவடி பக்கத்துல நடுவில் இருக்க அபிஷேக மூர்த்தியை தாண்டி பார்த்தோம்னா பக்கத்துல பூதேவியும் மார்கண்டேய மகர்ஷியும் உட்காந்துருக்கான். இந்த ஸ்ரீதேவி கையில தாமரை பிடிச்சிருக்கான், நாளைக்கு திரும்பி ஒழுங்கா போய் பாருங்க. பூதேவி கையில பார்த்தா சின்னதா ஒரு சொம்பு மாதிரி வச்சுருப்பான், எத்தனை பேர் பார்த்துருக்கேன்னு தெரியல, அது சொம்பான்னு கூட சந்தேகமா இருக்கும். நாளைக்கு போய் பாருங்க, சின்னதா ஒரு குஞ்சலமா ஒரு சொம்பு வச்சுருக்கலாம் எல்லாருக்கும் கொடுக்கறதுக்காக. எப்படி பிருத்மஹா சக்கரவர்த்தி பூமாதேவியை வச்சுட்டு கலையங்களை கொண்டு கறந்தா மாதிரி பத்மநாபன் அனுகிரகத்தை நமக்கு கொடுக்கறதுக்காகவே கையில் ஒரு சொம்பு வச்சுன்னு உட்காந்துருக்கா பூதேவி. இந்த பூதேவி பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கிறது மார்கண்டேய மகர்ஷி. அவ்வளவு ஆச்சரியமா இந்த பத்மநாபர் படுத்துட்டுருக்கார். வலதுகை சின்முத்ரை, இடதுகை ஆச்சரியமா ஹிருதயகால தாமரையை வச்சுண்டு நாபியில் ஒரு தாமரை, அந்த தாமரையும் செவுத்துல சப்போர்ட் இல்லாமல் நிற்கிறது. நிறைய கோவில்களில் சுவாமியோட நாபியிலேருந்து கமலம் வந்து பிரம்மா இருப்பார், நாபியிலேருந்து கிளம்பி அதுக்கப்புறம் செவுத்துறை ஒட்டின்றோம், ஒட்டிட்டு அதுக்கப்புறம் அங்கே ஒரு தாமரை பண்ணி அதில் உட்காந்துருப்பார். பத்மநாபரோட தாமரைக்கும் செவுத்துக்கும் சம்பந்தம் கிடையாது, கேப் உண்டு. இப்படி கிளம்பி இந்த இந்த ஒரு வள வளைஞ்சு இப்படி நிற்கிறது, அதில் அந்த தாமரை நிற்கிறது, அதில் பிரம்மதேவர் உட்காந்துருக்கார் அப்படின்னா அப்போ எத்தனை ஆச்சரியமான அந்த நாபிக் கமலம் பாருங்கள். அவ்வளவு ஆச்சரியமா இந்த சுவாமி 18 அடியில் ஜம்முன்னு படுத்துருக்கா. அதுலேயும் அந்த ஆதிசேஷன் பகவானுக்கு பரமசுகம் தரும்படியா இருக்காராம். எப்படானா நன்னா ஒரு 3 ரவுண்ட் அடிச்சிருக்கார். 3 ரவுண்ட் எப்படின்னா அந்த பகவான் வலது கை இப்படி தள்ளி வச்சுருக்கார் இல்லையா, அந்த கை வலிக்கப்படாதுன்னு சொல்லி எக்ஸ்ட்ராவா அந்த இடத்துக்கு வந்தவனை மட்டும் எக்ஸ்ட்ராவா ஒரு யூ போட்டிருப்பார். பத்மநாபன் கையை அப்படி தாங்குற மாதிரி இப்போ நம்ம பெட்ல படுத்துட்டு கையை வெள்ள நீட்டினோம்னா பெட்டை தாண்டி கை போடும், அப்புறம் அது கீழே ஒரு தலானி எக்ஸ்ட்ராவாக வைக்கணும். பத்மநாபருக்கு அந்த மாதிரி ஆயிடப்படாதுன்னு சொல்லி ஆதி பாம்பு தானே எப்படி வேணால் வளையலாமே, அது மாதிரி இதுவரைக்கும் இப்படி நீளமாக வந்திருப்பார். பார்த்தோம்னா அப்படியே வந்துட்டு இந்த கை கிட்ட மட்டும் இப்படி எக்ஸ்ட்ராவாக அப்படி வந்துருப்பார். எதுக்குனா பத்மநாபருடைய கணுக்கை வரைக்கும் தாங்கணும். அதெல்லாம் கூட பெருச அது ஒரு அதிசயம்னா பகவானுடைய தலை லேசாக தூக்கிட்டுருக்கணும் இல்லையா, தலானி லேசாக இருக்கணும், அந்த மாதிரி லேசாக ஒரு சின்ன ரவுண்ட் அடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் தலையை தூக்கி வச்சுருப்பார். எதுக்கிட்டான்னா பத்மநாபன் தலை லேசாக தூக்கிட்டு இருந்தால் அவருக்கு சௌகரியம், நமக்கும் நன்னா தெரியும், இப்பயே ஒழுங்காக தெரிய மாட்டேங்கிறது. அதில் காதல் லேசாக கொஞ்சம் தூக்கி வச்சிருந்தா சௌகரியம், அதனால கால் பக்கம் ஒரு சின்ன ஒரு தலானி இப்படி சுருட்டி வச்ச மாதிரி வச்சுருப்பார். அதுக்கப்புறம் தான் வாழ் எங்கேருந்தோ வெளில வரும். இவ்வளவு சொகுசாக நல்ல போகீந்திர சாயும் சும்மா இல்லை, பரம சுகமாக போகத்தபே ஆஹா என்ன மாதிரி இருக்கு. நான் எப்பவுமே இந்த காதால் எழுந்துக்கும் போது தான் பெட்டு மேலே ஒரு காதலே வரும். இன்னும் கொஞ்ச நேரம் எடுத்துக்கலாமே, இன்னொரு 10 நிமிஷம் கண்ணு முழிச்சிரும். அதுக்காகவே நிறைய பேராத்த இந்த கடிகாரத்தை ஒரு 1/2 hour 10 நிமிஷம் ஜாஸ்தியாக இருப்போம். சில பேருக்கு 5 மணிக்கு தான் எழுந்துக்க வேண்டியிருக்கும், 4:45 ஒரு அலாரம். எதுக்கிட்டாங்கன்னா ஒரு 15 நிமிஷம் செல்லாமல் அந்த பெட்டோடு உறவாடிட்டு பந்த பாசத்தெல்லாம் அனுபவிச்சுட்டு அதுக்கப்புறம் எழுந்துக்கிறதுக்கு. நம்மளுடைய பெட்டு அவ்வளோ அழுக்காக இருக்குது, அவ்வளோ அசிங்கமாக இருக்குது, அதுலேயே நமக்கு காதல் இருக்குன்னா ஆதிசேஷன் மாதிரி ஒரு பெட்டு லோகத்தில் இது வரைக்கும் கிடையாது. ஆனால் அதெல்லாம் படுக்க முடியாது வச்சுக்கோங்க, பார்த்தாலே ஓடிடுறோம். இது எங்கிட்ட படுக்கிறது, அதெல்லாம் சைதன்ய மகாபிரபு அந்த மாதிரி பெரியவாளுக்கு மட்டும்தான் நடக்கும். ஆச்சரியம், அந்த பெட்டில் சௌகரியமாக படுத்துன்னு இருக்கா. அதுலேயும் பத்மநாபர் கோவிலில் ரொம்ப விசேஷம் என்னென்னா அந்த சந்நிதிக்குள்ளேயே பகவானை நின்றான் இருந்தான் கிடந்தான்னு 3 கோலத்தில் காட்சி பார்த்துள்ளான். படுத்துட்டுருக்கார், படுத்துட்டுருக்கிறது கிடந்தான் இருந்தான். பகவான் பரமபதத்தில் இருக்கா மாதிரியே இந்த சின்ன ஸ்ரீவேலி மூர்த்தி மூர்த்தி இருக்கு பாருங்க, ஆறாட்டுக்கெல்லாம் வராரு, ஒரு காலை அப்படி மடக்கிண்டு ஒரு காலை கீழே வச்சுட்டு இருந்து உட்கார்ந்து இருக்கிற மூர்த்தி. அபிஷேக மூர்த்தி இருக்கு பாருங்கோ, நின்ற மூர்த்தி. ஒரே சன்னதிக்குள்ள நின்றான் இருந்தான் கிடந்தான்னு சுவாமியை 3 கோலத்தில் பார்க்கறது பெரிய பாக்கியம். சாதாரணமாக திவ்ய தேசங்களில் ஒரு திவ்யத்தில் பெருமாள் நின்றமேனு இருப்பார், ஒரு திவ்யசத்தில் படுத்துட்டு இருப்பான், ஒரு திவ்யசத்தில் இருந்துட்டு இருப்பான், சில திவ்யசங்களில் எல்லா காட்சியும் கொடுப்பான். ஆனால் தனித்தனி சன்னதியில் தான் போய் பார்க்கணும். ஆனால் பத்மநாபர் சன்னதியிலே நின்றான் இருந்தான் கிடந்தான்னு அழகா திருப்பாக்கடல்நாதனாகவும் காட்சி கொடுத்துடுறார். ஆச்சரியமா பரமபதநாதனாகவும் உட்கார்ந்துட்டு காட்சி கொடுத்துடுறார். நின்ற காட்சி அவ்வளவு நமக்காக இறங்கி வர்றதுக்காக நின்ற காட்சி. இந்த மூணு காட்சியும் கோவிலுக்குள்ளேயே பார்த்துடலாம். சுவாமியுடைய நின்ற, இருந்த, கிடந்த மூன்று விதமான கோலங்களை பகவான் ஒரே சந்நிதிக்குள்ள காட்டிடுறார். யார் உட்கார்ந்து நிற்கும் இருக்காரோ அவரே நின்று அவ்வளவு பெருசு இருக்கார். அவரே படுத்தா அதை விட பெருசா இருக்கார். அப்படி நின்று இருந்து கிடந்த சுவாமி நம்ம நின்று இருக்கும்போதும் காப்பாற்றுவேன், நீ உட்கார்ந்து இருந்தாலும் காப்பாற்றுவேன், நீ படுத்த படுக்கையானாலும் காப்பாற்றுவேன். லோகமே ஒன்ன விட்டாலும் உன் கூட நான் நிற்பேன். இன்னொரு விஷயம், எந்த சமயத்துல இருந்தாலும் நீ நின்னா நான் உன் கூட நிக்கிறேன். நான் நீ உட்கார்ந்தா நான் உன் கூட உட்காந்துருக்கேன். நீ ராத்திரி படுத்துக்கும்போது உன் கூட நான் படுத்துக்கிறேன். அப்ப ஏன் பயப்படணும்? பயப்பட வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? நம்ம எந்த பொசிஷன்ல இருந்தாலும் சரியா அந்தரியாமை அப்படிதான் இருக்கார். நம்ம நின்னா அவர் நிக்கிறார், நம்ம உட்காந்து உட்காந்துருக்கிறார், எல்லா இடத்துலயும் உட்கார்ந்து விடுறார். நம்ம படுத்தா அவரும் படுத்தார். நின்றான், இருந்தான், கிடந்தான், கொன்றாமை மாயன் என் நெஞ்சத்துள் புகுந்துன்னு ஆழ்வார் சொல்றார். நம்ம என்ன பொசிஷன்ல இருக்கோமோ அந்த பொசிஷனுக்கு சுவாமி தன்னை மாத்திக்கிறாராம். அப்பேற்பட்ட கருணாசாகரன் ஸ்ரீ பத்மநாப சுவாமி. அதனால எதை பத்தியுமே கொலவரம் ரொம்ப நேரம் நின்று கால் கெடுத்து போயிடுதா நின்று இருக்கிற அந்த அபிஷேக மூர்த்தியை நினைச்சுக்கோங்க. உட்காந்து உட்காந்து போர் அடிச்சு போயிட்டா உட்காந்து இருக்கிற பரமபதநாதன அந்த ஸ்ரீவேலி மூர்த்தி இருக்கார் பாருங்க, அவரை நினைச்சுக்கோங்க. படுத்துன்னு என்ன பண்றதுன்னு யோசிக்கிறீங்களா? படுத்துன்னு இந்த பத்மநாபனை யோசிக்கும். ராத்திரி படுத்துக்கும் போது இந்த பத்மநாபன் பக்கத்தை படுத்துக்கோங்க. உட்காந்துக்கும் போது பக்கத்துல பத்மநாபனை உட்கார வச்சுக்கோங்க, இல்லாட்டி அவன் மடியில போய் உட்காந்துருங்கோ. நிற்கும்பொழுது பத்மநாபன் கையை பிடிச்சி நின்றுடுங்க. இவ்வளவுதான், வாழ்க்கை சௌக்கியமா இருக்கும். அனாவசியமா டென்ஷன் எடுத்துக்காதீங்கோ, மனத்தை போட்டு அலட்டிக்காதீங்கோ, என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு பயந்து ஜோசியக்காரா பின்னாடி அலையாதீங்கோ, பத்மநாபன் பின்னாடி அலையுங்க. பத்மநாபனை இறுக்கி பிடிச்சுக்கோங்க. அத்தனை சிரேஷ்டம். அதனாலதான் இந்த திருவனந்தபுரம் வந்தாச்சுன்னா அவ்வளவு சுகம் அப்படின்ச்சான். இங்க வந்த உடனேயே பரம சந்தோஷம் ஆயாச்சான் திவாகர ரிஷிக்கு. பகவானி நீ வா, நம்ம திரும்பி ஆனர்த்த தேசம் போகலாம், துவாரகா போகலான்னு கூப்பிடலையாம். பகவானே இங்க வந்துட்டான்னா இது அவ்வளவு சிரேஷ்டமான இடம்னு சொல்லி திவாகர ரிஷியும் அவ்வளவு அழகா இந்த இடத்துலயே தங்கி பகவான் அனுபவிக்க ஆரம்பிச்சுட்டார். அதனாலதான் சுவாமி நம்மாழ்வார் சொல்றார், கெடுமிடராயதெல்லாம் கேசவாயென்ன நாளும் கொடுவினை செய்யும் கூற்றின் தமர்களும் குறுகில்ல. விடமுடை அறவில் பள்ளி விரும்பினான் சுரும்பலற்றும் தடமுடை வயல் அனந்தபுர நகரம் புகுதும் இன்று. சுவாமியே ஓடி வந்து இங்க இருக்கார் அப்படின்னா அப்ப இந்த எவ்வளவு வசதியான இடம் பார்த்துக்கோங்க. சுவாமியே ஓடி வந்திருக்கார். அதனால கெடும் இடராயவெல்லாம் கேசவா என்ன, கேசவான்னு சொல்லியாச்சுன்னா எல்லா இடர்களும் கெட்டு போகுமா? எத்தனை எவ்வளவு தூரம் இடர்கள் கெட்டு போகும்னா, யம தர்மராசனுடைய கிங்கரர்கள் மரண காலத்துல கூட இங்க வரமாட்டாளாம். கெடுமிடராயவெல்லாம் கேசவா என்ன நாளும் கொடுவினை செய்யும் கூற்றின் தமர்களும் குறுகவில்லா விடமுடை அறவில் பள்ளி விரும்பினான். விஷம் இருக்கக்கூடிய ஆயுஷேஷன் மேல அழகா பள்ளி கொண்ட பெருமாளா படுத்துட்டு இருக்காரு. விடமுடை அறவில் பள்ளி விரும்பினான் சுரும்பலற்றும் அழகா வண்டுகள்லாம் ரீங்காரம் இடும்படியான தடமுடை வயல் அனந்தபுர நகரம் புகுதும் இன்று. இந்த அனந்தபுர நகரத்துக்கு இன்னைக்கே நுழைஞ்சுடும், உடைய எல்லா கஷ்டங்களும் கெட்டு போயிடும்னு தீர்மானமா சுவாமி நம்மாழ்வார் சொல்றார். அப்படி பேர்பட்ட ஒரு ஸ்தலத்துல இருக்கும் பார்த்துக்கோங்க. அதனால திருவனந்தபுரம் முதல்ல திரு அனந்தன் காடு, அதுக்கப்புறம் தான் திரு அனந்தபுரமாயி அனந்தபுரி எல்லாம் ஆச்சு. அப்படின்னா வெறும் காடு, சர்ப்பத்தினுடைய காடு, அனந்தன் காப்பாத்தின்றிருந்த காடு, பத்மநாபன் ஓடி வந்து படுத்திருந்த ஒரு காடு. அழகா திவாகர ரிஷி இந்த சுவாமி ஆச்சரியமா அப்படியே அனுபவிச்சுருக்கான். பகவான் அனுபவிச்சுட்டு நித்தியம் பூஜை எல்லாம் பண்ணிண்டு இவர் பூஜை பண்ற அழகெல்லாம் பார்த்த சப்த ரிஷிகள்லாம் வந்து பூஜை பண்ண ஆரம்பிச்சுட்டார். சுவாமி என்னமா படுத்திருக்கா, நின்ற இருந்த கிடந்த மூர்த்தியாலாம் இருக்கா, இது போல ஒரு இடம் கிடைக்காதுன்னு சொல்லி அழகா அவாவா வந்து தபசு பண்ணி தபசு பண்ணி தபசு பண்ணி பகவான ஸ்தோத்திரம் பண்ணி பகவானிடத்துல பலவிதமான பிரயோஜனங்களை வாங்கிக்க ஆரம்பிச்சுட்டார். இப்படி ஒவ்வொருத்தரா வந்துருக்கார். அப்படி வந்தார் பில்வமங்கல மகரிஷி. ஆச்சரியமான சில இடங்கள்ல பில்வமங்கல மகரிஷிக்காகத்தான் சுவாமி ஓடி வந்தான் அப்படின்னு காண கிடைக்கிறது. ஆனா புராணங்கள்ல திவாகர ரிஷி அப்படின்னு தான் காண கிடைக்கிறது. பில்வமங்கல மகரிஷின்னு பின்னாடி வந்த சில விஷயங்கள்ல காண கிடைக்கிறதே ஒழிய திவாகர ரிஷிக்காகத்தான் சுவாமி காட்சி கொடுத்து சியானந்தூரபுரம் திருவனந்தபுரம் வந்தார் அப்படின்னு புராணங்கள் சொல்றது. சிம்பிளே புராணங்கள் சொல்றதுதான் சிரேஷ்டமா எடுத்துக்கணும். திவாகர ரிஷி அனுபவிச்சுருக்கார். பில்வ மங்கள மகரிஷி, அவர் துளு பிராமணர், இவர் நம்பூதிரி. அழகா வந்துட்டாராம். இப்படி பகவத் தியானம் பண்ணிட்டே வந்தார். இந்த இடத்துக்கு வந்தோடனே இந்த சுவாமி படுத்துருக்கிற அழக பார்த்துட்டார். இந்த கைய வச்சுண்டு, ஒரு கையில தாமரப்பூவை வச்சுண்டு, அழகா உத்தரத்தை பார்த்துண்டு, எல்லாரையும் மயக்கும்படியான அழகா சிரிச்சுண்டு, ஒரு கால லேசா மடக்கிண்டு, ஒரு கால நன்னா நீட்டிண்டு, சௌக்கியமா இவர் படுத்துருக்கிறத பார்த்தோடனே ரொம்ப சந்தோஷம் வந்துடுது. ஆஹா, என்ன அழகா இருக்கான் இந்த பகவான், என்னமா படுத்துருக்கான்னு சொல்லி இந்த சுவாமிய பாதாதி கேசம் கேசாதி பாதம் அனுபவிக்கிறார். துயரரு சுடரடி தொழுதியழு அப்படின்றார் நம்மாழ்வார். இந்த சுவாமி படுத்துருக்கார் பாருங்களோ அந்த திருவடியை, அப்படி காலை பிடிச்சு அப்படி அப்பாடா பிரபோ ரக்ஷமாம் சரணாகதம்னு விழுந்துடணும். இந்த பகவானுடைய அழகான கணக்கால்கள், அதுல சலங்கை தந்தை, அழகான முழங்கால்கள், முட்டி நல்ல பெரிய தொடை, ஆச்சரியமான சின்ன எடை, அதில் பட்டு பீதாம்பரம், பிரத்யக்ஷமா தெரியக்கூடிய நாபிக் கமலம், அத்தியாச்சரியமா மூணு மடிப்பு, அதி விசேஷமான அகண்ட விசாலமான மார்பு பிரதேசம், கண்ணை பறிக்கும்படியான வக்ஷஸ்தலம், நீண்ட கைகள், அது ஒரு அக்கல் பிரதேசம். அந்த கை அப்படி வச்சுருக்காரு, அந்த கையோட அக்கலே அழகு. அந்த கை அப்படி வச்சுண்டு தாழ சிவலிங்கம் வேற ஜம்முன் அவர் வந்து உட்காந்துட்டார். அழகான கழுத்து, அதில் ஒரு மூணு மடிப்பு, இடது கையில் தாமரப்பு அப்படி ஸ்டைலாக வச்சுண்டு அத்தியாச்சரியமாக சின்னதாக ஒரு புன்னகை, நன்னா கிள்ளி வாயில் போட்டுக்கும்படியான செங்கனி வாய் பத்மநாபருக்கு, நன்னா கொழுக்கு முழுக்கு கொழுக்கு முழுக்குன்னு ஒரு கண்ண பிரதேசம், சப்பி சீக்ஸ், டிம்பிள் சின், ரோசி லிப்ஸ்லாம் சொல்லுவா இல்லையா பத்மநாபர் தான். அழகாக நன்னா மூக்கு அப்படின்னா பத்மநாபருக்கு, அப்படி எடுப்பு நம்ம மூக்கு தான், ஒரு முகத்தில் ஒரு அழகு கொடுக்கறதும் அழகை கெடுக்கிறதும் மூக்கு தான். எல்லாருக்குமே பார்க்கலாம், எத்தனை பேர் இப்பெல்லாம் மூக்கில் ஆப்ரேஷன் பண்ணிக்கிறான்றா இல்லையா, அந்த மூக்கு தான் ஒரு முகத்துக்கு அழகையும் கொடுக்கறது அழகையும் கெடுக்கிறது. பத்மநாபனுக்கு ரொம்ப அழகே அந்த மூக்கு தான். ஸ்ரீதேவிக்கு ரொம்ப குஷியாக எடுத்து ஆதிகார மேலே காதல் வந்தால் போடா கல்லா அப்படின்னு மூக்கை பிடிச்சி இப்படி இழுப்பாகும். அப்படி கிள்ளி கிள்ளி அந்த மூக்கு இன்னும் நீளமாக போயிடுது. அத்தனை அழகான தீர்க்கமான நாசி, அழகான கண்கள், உத்தரத்தை பார்க்கறதே அந்த கண்கள் அழகாக இருக்குன்னா நம்மளை திரும்பி பார்த்தா அப்படி இருக்கும். இந்த பக்கம் திரும்பி பார்த்தா சொன்னால் தாங்காது, செங்கன் சிரிச்சிருதே கூட வேண்டவே வேண்ட நீ பார்க்காது அப்படின்ற அப்படியான கண்கள், நல்லா வில்மாறி வளஞ்ச புருவம், பரந்த நெற்றி, அதில் அஷ்டமி சந்திரன் போல், அஷ்டமி சந்திரன் எப்படி இருக்கும்னு அஷ்டமி அன்னைக்கு பாருங்க, அது சுக்லபக்ஷ அஷ்டமி சந்திரன், கிருஷ்ணபக்ஷ அஷ்டமி சந்திரன் வேற மாதிரி இருக்கும், சுக்லபக்ஷ அஷ்டமி சந்திரன் வேற மாதிரி இருக்கும். சுக்லபக்ஷத்தை அது நல்லா அப்படி இந்த மூணாம் பேரம் நாலாம் பேரெல்லாம் வளர்றது பாருங்க, அந்த கீர்த்தி இருக்கும், அந்த ஓரத்தில் ஷார்ப்பாக இருக்கும். கிருஷ்ணபக்ஷத்தில் அந்த கீர்த்தி இருக்காது, பார்க்கறதுக்கு அவ்வளோ சுவாரஸ்யமா இருக்கா. என்னைக்கு அஷ்டமின்னு பார்த்து ஆறு வானத்தை பாருங்க, அதெல்லாம் தெரியும் அஷ்டமி சந்திரன். அந்த மாதிரி ஒரு கஸ்தூரி திலகம் பத்மநாபருக்கு, சுவாமி திருநாள் சொல்றார், புராணமும் சொல்றார். அழகா அப்படி கஸ்தூரி திலகம் மாதிரி ஜோரா வச்சுருக்காரா, கஸ்தூரி திலகத்தையே அழகா அர்த்த சந்திரன் மாதிரி அஷ்டமி சந்திரன் அப்படி சுருட்ட சுருட்டையா சுருட்ட சுருட்டையா கேசம், அவ்வளவு அழகா மயில் பீலியை விட மிருதுவான் பத்மநாபனுடைய கேசம். நம்ம சாரம் மயில் பீலி தான் ரொம்ப மிருது, அந்த பறவைகளோட இறகுலையே அதை விட மிருது என்னடானா பத்மநாபனுடைய கேசம். அந்த குழந்தைகளுக்கெல்லாம் அவ்வளவு மிருதுவாக இருக்கும் கேசம், நமக்கு தொடர்றதுக்கே அச்சு எப்படி சாஃப்டாஃப்டாக இருக்கு, சாஃப்டாஃப்டாக இருக்குன்றோமே அதை விட பல கோடி மடங்கு சாஃப்ட். உங்களுக்கு ஓரளவுக்கு புரியும்னா வச்சுக்கோங்களேன், நல்லா ஷாம்பு போட்டுட்டு இந்த கண்டிஷனர்லாம் போட்டால் அப்படியே அப்படி அலையலையா அலையலையா போகும் வேட, அது விட சாஃப்டாக பத்மநாபனுடைய சுருள் சுருளான கேசம், அதில் அழகான அந்த கிரீடம், காதில் நன்னா மகர குண்டலம் ஜோரா. இந்த அழகை பார்த்து பார்த்து ரசிக்கிறார், இடதுகை அழகை பார்க்கிறார், வலதுகை அழகை பார்க்கிறார், சுற்றி வந்து பார்க்கிறார், மயங்கி 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 பார்க்கிறார். இந்த பகவான் என்னடா அப்படி பார்க்குறா, என்ன அழகாக இருக்கே பிரபு, இதை வேற அப்பப்போ சிரிக்கிறார். என்னடான்னா பிரம்மதேவன் இவருடைய நாபிக்கமலத்தை உட்காந்துட்டு, அப்பா எங்களுக்கு ஒன்றுமே புரியலப்பா, நீ என்னமோலாம் பண்ணி எங்களை காப்பாற்றின்னு இருக்கா, உன்னுடைய லீல ஒன்றும் புரியலை அப்படின்றதா, அதெல்லாம் கேட்டு ரசிக்கிறான். இந்த குழந்தைகள்லாம் அப்பா தொப்ப மேலே உட்காந்து வெரைட்டியாக தான் பேசிட்டு இருக்கும் தெரியுமா, அப்பா சொல்லுங்கோடே அப்படின்னு இல்லையா. அந்த மாதிரி பத்மநாபன் நாபிக்கமலத்தில் உட்காந்து பிரம்மதேவர் இந்த பத்மநாபன் இடத்துல வெரைட்டியாக பேசிட்டு இருக்காரா, அதை கேட்டு ரசிச்சுட்டு இங்கே சிவபெருமான் பிரபு நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்கோடேன், நான் என்ன சொல்கிறேன்னா அப்படிங்கிற ஆரம்பிக்கிறாரா, சரி நீ சொல்லுப்பா அப்படின்னு சிவலிங்கத்துக்கிட்ட கேட்டுருக்காங்க. அதுக்குள்ள பிரம்மதேவர் நான் சொல்கிறேன் நான் சொல்கிறேன் நான் சொல்கிறேன் நான் சொல்கிறேன், ரெண்டு குழந்தைகள் இருந்தால் உன்னை கை பக்கத்தில் உட்காந்து அப்பா 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 கையை பிடிச்சே காரியம் சாதிக்கும், ஒன்று மேலே உட்காந்துட்டு காரியம் சாதிக்கும். அந்த மாதிரி கை கீழே உட்காந்துட்டு சிவபெருமான் காரியத்தை சாதிச்சுக்கிறார், பகவான் மேலே உட்காந்துட்டு பிரம்மதேவர் காரியத்தை சாதிச்சுக்கிறார் அப்படின்னு எல்லா பிரிவாளுமே அனுபவிக்கிறான். இந்த மூர்த்தியை பார்த்து பார்த்து ரசிக்கிறான், நன்னா தியானம் பண்ணுங்க, அது பக்தி. சவணம் கீர்த்தனம் விஷ்ணுஹோ ஸ்மரணம் பத்மநாபான்னு சொல்லும் பொழுதெல்லாம் இந்த ரூபத்தை நினச்சிக்கோங்க. மனசில் கவலை வருதா, இந்த ரூபத்தை பாதாதி கேசம் கேசாதி பாதம் இப்படியே நினச்சிட்டுங்கோ, கவலையை நினைக்காதீங்கோ, கஷ்டத்தை நினைக்காதீங்கோ, பகவானுடைய ரூபத்தை தியானம் பண்ணுங்க. வாயினால் பாடி மனதினால் சிந்திக்காண்டால் சொல்கிறான். நம்ம எல்லாரும் பண்ண வேண்டியது அதுதான், பண்ண மறந்ததும் அதுதான். இவன் அப்படி கஷ்டப்படுத்துகிறா, அவன் என்ன புரிஞ்சுக்கிறது இல்லை, இதெல்லாம் ஒரு பிரயோஜனம் இல்லை, இதெல்லாம் சொல்லி யாருக்கும் டைம் இல்லை. சும்மா கடல் தலையை தலையை ஆட்டுவாளை ஒழியை யாருக்கும் இந்த காதில் வாங்கி தலையில் ஏற போகிறது இல்லை. அதுக்கப்புறம் இப்போ ஒரு நிமிஷம் வேலை இருக்குன்னு போயிடுவோம், அப்புறம் ஐயோ போட்டு அரு அருன்னு அறுத்துட்டான், ஜவ்வு மாதிரி ரொம்ப மாதிரி என் வேலையை கெடுத்தான். நம்ம நினச்சிட்டு வச்சு 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 அப்படியா அச்சுச்சோ அப்படின்றாளேன்னு பார்த்தா யாருக்கும் நம்ம மேலே அக்கறை இல்லை சுவாமியை தவிர. நன்னா ஞாபகம் ஆதிக்கால ஆஃபீஸ்லேருந்து இப்படி வருவார், டயர்டாக வருவார், அப்போ தான் மாமி ஆரம்பிப்பார். அவர் சொல்லுவார், இப்போ தானே ஆஃபீஸ்லேயே வந்திருக்கேன், கொஞ்ச நேரம் சும்மா இருக்கப்படாதான். மாமி சொல்லுவா, காத்திலையும் சும்மா தானே இருக்கேன், இப்போ தானே வாயை திறக்கிறேன். அப்போ அவாவாளுக்கு அவாவாளுடைய பாரம் தானே பெருசாக தெரியாது. ஆஃபீஸில் ஒரே டென்ஷன், ஏமா உங்கள் ஆஃபீஸ், நீங்களும் உங்கள் ஆஃபீஸும் எப்போ பார்த்தாலும் டென்ஷன் தான். இங்கே ஆற்றில் என்ன நடக்குது தெரியுமா, எனக்கு ஒரே டென்ஷன். ஆக மொத்தம் ரெண்டு பேரும் டென்ஷனில் இருக்கா, சம்பளம் வாங்குறதுக்கு ஆஃபீஸும் வேணும், ஆனால் உங்கள் ஆஃபீஸ் தண்டோ டென்ஷனாகவே இருக்குது. மாமி சொல்லுவா, நீ எப்போ பார்த்தாலும் எதையானு சொல்லிகிட்டே இரு அப்படின்னு. ஆக மொத்தத்தில் அவாவாளுக்கு அவாவாளுடைய கஷ்டங்கள் தான் பெருசாக தெரியாது, அடுத்தவாளுடைய கஷ்டங்கள்லாம் பெருசே கிடையாது. அப்போ யாருக்கு நான் நம்முடைய கஷ்டங்கள் உள்ளபடி தெரியறதுன்னா பத்மநாபருக்கு மட்டும்தான். அதுக்காக தான் காதை கொடுத்து வச்சுருக்காரு, என்ன வேணும் சொல்லு, நான் கேட்குறேன் நான் கேட்குறேன். ஆத்துக்காரர்கிட்ட சொன்னால் கேட்கவே காதிலேயே போட்டுக்கிறது இல்லை. பத்மநாபர் காதில் போடுவோம், ஆத்துக்கார் கை கட்டி வாய் குத்தி கேட்பார், சொல்லாமலேயே பண்ணி கொடுத்துருவார். என்ன சொன்னாலும் என் ஆத்துக்காரி காதில் வாங்கிக்கிறதே இல்லையா, பத்மநாபர் நீ சொல்லுப்பான் சொல்லுவோம்ல. அந்த காதில் போயிடுச்சுன்னா அந்தரியாமியா இருக்கார் பார்த்தாடா, மாமியை ஒழுங்காருன்னு. நம்மெல்லாம் சொல்லி கேட்குற ஆசாமிகளா, நம்மெல்லாம் யாராவது சொன்னால் கேட்டுருவோமா, ஆனால் நம்ம சொன்னால் மட்டும் எல்லாரும் கேட்கணும். இப்போ நாங்களே சத்சங்கத்துக்கு வரோம் அப்படின்னா பகவானே உள்ளேருந்து நீ கேட்க வைப்பா, நாங்கள் சொல்கிற கேட்குற காதா இதெல்லாம், யார் யார் சொல்கிறதையோ காத்தாலேயும் சாயங்காலம் வரைக்கும் கேட்டிருக்கா. இப்போ ரெண்டு மணி நேரத்துலையா நாங்கள் சொல்கிறது காதில் ஏறி மனசுக்குள்ளே ஏறி புத்தியில் ஏற போகிறது, உள்ளுக்குள்ளேருந்து நீ கிருபை பண்ணா இந்த காதுக்குள்ளே போய் மனசுக்குள்ளே தைச்சு புத்தியில் நின்று ஆலோசனை பண்ணுவான்னு அவரிடத்துல சரணாகதி பண்ணிட்டு தான் ரெண்டு மணி நேரம் தைரியமாக உட்காரும். எங்களுடைய வாக்கு சாதரியத்தெல்லாம் நம்பியா உட்கார முடியும், ஒன்றும் கிடையாது. அவன் கிருபை பண்ணா யார் சொன்னாலும் தலையை ஆட்டுவோம், இல்லாட்டி ஆடு மாடும். அதனால இந்த பகவானிடத்திலே தான் சர்வத்தையுமே சொல்லணும். என்ன கவலையா இருந்தாலும், என்ன பயமா இருந்தாலும், என்ன துக்கமா இருந்தாலும், என்ன ஒரு அவமானமா இருந்தாலும் பத்மநாப இடத்துல சொல்லுங்க. மனுஷா கிட்ட ஷேர் பண்ணாதீங்க, ஃபேஸ்புக்கு கிடையாது லைஃப், ஷேர் பண்ணிகிட்டே இருக்கிறதுக்கு லைஃப் ரொம்ப சுகம். பகவான் கிட்ட மட்டும் ஷேர் பண்ணிக்கோங்க, சுகமோ துக்கமோ. பகவான் சுகத்தை சொன்னால் பல மடங்கு விருத்தி ஆகும், துக்கத்தை சொன்னால் காணாமலே போயிடும். அவகிட்ட சொன்னோம், மனுஷா கிட்ட ரிவர்ஸு, ஆனந்தத்தை சொன்னால் கடுகாக்கிடுவா, இன்னூண்டாக்கிடுவா, துக்கத்தை சொன்னால் பெருசாக்கிடுவா. எதுக்கு வேட சொல்லணும், துக்கத்தை கம்மியாக்கணும், ஆனந்தத்தை விருத்தி பண்ணும். இவன் ஆனந்தத்தை கம்மி பண்ணி துக்கத்தை விருத்தி பண்ணிடுறான், அப்புறம் எதுக்கு வேகிட்ட சொல்லணும். அப்போ பகவான் கிட்ட சொன்னாதான் பரம சந்தோஷம். அதனால் எப்பொழுதும் பத்மநாபனை தியானம் பண்ணுங்க. உங்களுக்கு பாகவதம் என்ன வரணுமா, பத்மநாபா என்ன பாகவதம் வர வைப்பா அப்படின்னா பாகவதம் வர வைப்பா. பத்மநாபா நிறைய கோவில்களுக்கு போகணும்பா, சமயமே வரமாட்டேங்கிறது, ஆற்றை மாற்றி 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 வேலை. இவா கிட்ட எனக்கு கொஞ்சம் லீவ் கொண்டு போகல, கொஞ்சம் ரெஸ்ட் கொண்டு போகல, நான் ரெண்டு நாள் கோவில் போய்ட்டுனா எல்லாம் போதும், நான் அழிச்சுட்டு போகிறேன், கவலையே படாத. நீ அண்டவாளோட டூர்லாம் போய் கஷ்டப்படாத, நான் ஆயுஷ்மன் போகிறேன் நான் ஆயுஷ்மன் மாமா 15 வருஷமாக சொல்லுவார். போகவும் விடமாட்டார், நம்மளையும் ஆயுஷண்டும் போக மாட்டார். இதோட பத்மநாபர்கிட்ட சொல்லுங்க, ஒன்று அவரே லீவு போட்டு வந்துடுவார், இல்லாட்டி எனக்கு வர முடியலம்மா நீ போயிட்டு வா. பத்மநாபர்கிட்ட சொல்லி இது வரைக்கும் ஒரு விஷயம் நடக்கலைன்னு என் வாழ்க்கையில் கிடையாது, எந்த விஷயமாக வேணால் இருக்கட்டும் அவர் காதில் போட்டுருணும். நான் சொல்லுவேன் அவங்க காதில் விஷயத்தை போட்டு வைக்கிறேன் அப்படின்றோம் இல்லையா, குழந்தை பிறக்கிறதா இருக்கட்டும் என்ன வேணா இருக்கட்டும், பத்மநாபர் காதில் விஷயம் போயாச்சுன்னா அதுக்கப்புறம் கவலையே பட வேண்டாம். பெரிய ஆள் காதில் விஷயத்தை போடணும்னு சொல்கிறோம் இல்லையா, லோகத்துக்கே பெரியவர் இவர் தான். இவர் காதில் பிஸ்னஸ் விஷயமா இருக்கட்டும், குடும்ப பிரச்சனை விஷயமா இருக்கட்டும், வியாதி விஷயமா இருக்கட்டும், எதுவாக வேணா இருக்கட்டும், பத்மநாபா ரக்ஷமான்னு அவன் காதில் போடுறதுன்னா போதும். ஆச்சரியம் திவாகர முனி பகவான் அனுபவிச்சிருந்திருக்கா, சப்தரிஷிகள் அனுபவிச்சிருந்திருக்கா, 33 கோடி தேவர்கள் அனுபவிச்சிருந்திருக்கா. அதி விசேஷமா ஆச்சரியமா பில்வமங்கல மகரிஷி இவாளோட சேர்ந்து அனுபவிக்கிறார். அவர் இந்த பத்மநாபனுடைய ரூபலாவண்யெல்லாம் பார்த்து ஒவ்வொன்றா கொடுக்கிறார் பகவானுக்கு. ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு நிவேதனம் அப்படி கொடுத்துண்டு அது சுகம்தானே. இந்த சுவாமிக்கு கொடுக்கறதே ஒரு சந்தோஷம் தானே. பத்மநாபருக்கு ஒரு சின்ன வஸ்திரம் வாங்கி சாத்துவோம், இல்லாட்டி அன்னைக்கு ஏதாவது ஒரு மாலை வாங்கி கொடுத்துருப்போம், இல்லாட்டி ஒரு தாமரப்பூ வாங்கி கொடுத்துருப்போம். நீங்கள் பத்மநாபருக்கு தாமரை வாங்கி கொடுத்தேன், இல்லை ஏதாவது ஒரு தாமரப்பூ வாங்கி கொடுத்துருப்போம். போத்தி அழகாக கொண்டு பத்மநாபன் நெஞ்சில் கொண்டு வச்சிருப்பார். பத்மநாபன் நெஞ்சு அதை விட லேசு, தாமரப்பூ அளவு கூட கனம் கிடையாது, தாமரப்பூ மாதிரி கடினம் கூட கிடையாது, அதை விட மிருது. யார்கிட்ட சொல்லுவோம், நீ பத்மநாபன் நெஞ்சில் ஒரு தாமரை பார்த்தியா? ஆமாம், நான் கொடுத்தது தான். ஒத்த தாமரைக்கு அவ்வளோ தூரம் சொல்லுவோம். ஏண்டா, அது சந்தோஷம் தானே. சுவாமிக்கு கொடுக்குறோம் அப்படின்னா அது ஒரு ஆனந்தம் தானே, அது ஒரு பரம சுகம் தானே, அவ்வளோ ஆச்சரியமா. அதனால அந்த பகவானுக்கு எதானும் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சி ஒவ்வொரு நாளாக கொடுத்துட்டுருக்கா. ஒரு நாள் எதிர்ச்சையா, எதிர்ச்சையானா தெய்வ இச்சையான்னு அர்த்தம். ஒரு நாள் எதிர்ச்சியா அவருக்கு கொடுக்கறதுக்கு ஒன்றுமே கிடைக்கல. ஓன் அழகா பில்வமங்கல மகரிஷி, நான் என்ன பாவம் பண்ணேன்ப்பா, இன்னைக்கு உனக்கு சமர்ப்பணம் பண்ணுறதுக்கு என்கிட்ட ஒன்றுமே இல்லையேப்பா. இவர்கிட்ட தான் இருக்கேன் மனசு இந்திரியங்கள் எல்லாம் இருக்கேன். பத்மநாபன் சொன்னான், அடே நீ தான் உன்னையே எனக்கு கொடுத்தாச்சு, உன்னுடைய மனசை கொண்டா இந்திரியங்களை கொண்டா. இவர் சொன்னார், இந்த வேதாந்தம் தத்துவம்லாம் வேண்டாம், உனக்கு டெய்லி எனக்கு எதாவது கொடுக்கணும்னு ஒரு ஆசை. அது சரியாக தப்பான்னா எனக்கு தெரியாது, எனக்கு கொடுத்தா ஒரு சந்தோஷம். இந்த குழந்தைகள்லாம் பார்க்க போனால் பிஸ்கெட்டோ சாக்லேட்டோ வாங்கிட்டு போகும், கட்டாயம் ஒன்றும் கிடையாது, ஆனால் கொடுத்தா ஒரு சந்தோஷம். அந்த மாதிரியே பிரபு உனக்கு எதாவது கொடுக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை அப்படின்னு பார்த்தா ஒன்றும் கிடைக்கல. கடைசியில் ஒரு மரத்தில் மாங்காய் கிடச்சி கொடுத்து, அந்த மாங்காய் பார்த்தோன்னு ரொம்ப பிடிச்சி போய் எடுத்து உடனே அந்த மாங்காவை பகவானுக்கு சமர்ப்பணம் பண்ணணும்னு தீர்மானம் பண்ணிட்டார். இவர் ஒன்றும் பெரியவரெல்லாம் கிடையாது, பெரிய கோடீஸ்வரன்லாம் கிடையாது. அதனால் பார்த்தா அந்த மாங்காவை அழகாக ஒரு தேங்காய் சிரட்டை எடுத்த அதை நன்னா சுத்தம் எல்லாம் பண்ணி நன்னா அலம்பி இப்படி நல்லா பார்த்து 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 தொடச்சு விட்டு அதில் எல்லாம் அழுக்கு இருக்காலாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அழகாக இந்த கன்னி மாங்காவை அதில் வச்சு விட்டார். யோசனை வந்து திடீர்னு ஒரு வேளை ரொம்ப புளிச்சு விடுத்துன்னா பகவான் கண்ணை இப்படி மூடின்றுவானே. இவன் தான் சர்வகந்தக சர்வரசக, இவனுக்கு போய் புளிப்பு காரம்னு உண்டான்னா இவருடைய பாவம் அப்படி. உடனே பார்த்தா பெரிய உப்பு அள்ளி போட்டா, அழகா உப்பு அள்ளி போட்டு அந்த மாங்காய் எடுத்து, பிரபோ இன்னைக்கு இதுதான் எனக்கு கிடைச்சது, பெரிய பேர் உனக்கு நல்ல பழம் எல்லாம் தருவா, நல்ல பாயசம் எல்லாம் தருவா, வெரைட்டியாக நம்ம எல்லாம் பண்ணுவா, எனக்கு இன்னைக்கு இதுதான் கிடைச்சது, நீ எடுத்துப்பியா, நீ ஸ்வீகரிப்பியா பத்மநாபா அப்படின்னு பகவானோட கை நீட்டு அப்படி நிற்கிறார். உடனே பகவான் பார்த்தான், அப்போ ஆடா இந்த மாதிரி வஸ்து கொடுக்கறது தான் ஆள் இல்லை, எப்போ பார்த்தாலும் ஒரு பாயசத்தை கொடுக்குறா, எப்போ பார்த்தாலும் போலியை கொடுக்குறா, எரியானு கொடுத்துட்டுருக்கா, நல்ல அறுசுமையை சாப்பிட வேண்டாமா, அந்த புளிப்பும் உப்பு அந்த மாங்காத அந்த கடி கடிச்சு அந்த உப்பை தொட்டுட்டு சாப்பிட்ற சுகமே தனி தான். என்ன வேணா இருக்கட்டும், இன்றைக்கெல்லாம் கடையில் வேணால் மாவடு வாங்கிடலாம், வேப்பிலை கட்டி வாங்கிடலாம், நார்த்தங்காய் ஊறுகாய் வாங்கிடலாம், ஆனால் யாராட்லேயும் ஒரு மாங்காவை பிரித்து அதில் உப்பை தொட்டுட்டு அப்படி புளிக்க புளிக்க அந்த கண்ணு மூட மூட அந்த உப்பு ருச்சியோடு அந்த புளிப்பை சாப்பிட்ற ருச்சி இருக்கு பாருங்கோ, அது தனி தான். இன்னைக்கு எவ்வளோ நம்ம சாப்பிட்டாலும் கூட நம்ம குழந்தையாக இருக்கும்பொழுது சாப்பிட்ட அந்த புளிப்பு மாங்காய் அந்த உப்பு அப்படி அது கண்ணை மூடி ஆ சூப்பர் அப்படின்னு இல்லையா, அது ருச்சியே தனி. பத்மநாபன் ரசிகன், ரசிகனாக இருந்தால் தான் ரசிக்க முடியும். அழகாக பார்த்தார் கொடுத்தார் பகவான், வெடுக்குன்னு பிடிங்கின்றாராம் பத்மநாபன். அப்பா இந்த கோபால பசங்களோடு பிருந்தாவனத்திலலாம் அப்படி சாப்பிட்ருக்கேன், அதுக்கப்புறம் சாப்பிடவே இல்லை, யாருமே கொடுக்கல, இன்றைக்கி நீ கொடுத்தது ரொம்ப நன்னா இருக்குன்னு சொல்லி வெட வெடன் அழகாக எடுத்து கிடக்கிறது கிடச்சி கிடச்சி உப்பத்தட்டு சாப்பிட்றாராம். எப்படி சுதாமா அவள் கொடுத்தவன் அத்தனையும் பிடுங்கி அப்படி வாயில் அள்ளி போட்டுண்டாரோ அதுபோலே பத்மநாபன் ரசித்து ருசிச்சு அனுபவிக்கிறப்பா, என்ன புளி எப்படி உப்பு கறிக்கிறது சஸ்தா அப்படின்னா ஸ்ரீதேவி பூதேவி இப்படி ஓரத்தில் பார்த்தா, அது என்ன புளி கொடுங்க நானும் டேஸ்ட் பண்ணுறேன், அதெல்லாம் கிடையாது, என் பக்தன் எனக்குன்னு ஸ்பெஷலாக கொடுத்துருவான். தேங்காய் சிரட்டையில் பெரிசாரெல்லாம் கொடுக்கப்படாதா, ஒரு வாழை இலையோ ஒரு தாமர இலையிலையோ கொடுக்கப்படாதா, அவருக்கு என்னமோ அன்னைக்கு இந்த சிரட்டிலான உப்பு நிற்கும். அப்போ அழகாக பகவான் கேரி பண்ணுறது ஈஸி இல்லையா, அப்படி கையில் வச்சுன்னு இப்படி தொட்டு தொட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு கப்பலை வச்சு தொட்டு சாப்பிட ஈஸியாக இருக்கும் இல்லையா. இவர் அழகா ஏ பிரபு நான் கொடுத்தது ஒரு கொட்டாங்குச்சி தேங்காய் சிரட்டையில் உப்பை போட்டு ஒரு மாங்காய் புளிக்கிற மாங்காய், இதை எப்படி ரசிக்கிறியா அப்படின்னா பகவான் சொன்னான், நீ கொடுத்த விதம் எனக்கு பிடிச்சிருக்கு, எந்த வஸ்துவை எப்படி கொடுக்கணும்னு இருக்கு இல்லையா, இந்த வஸ்துவை இப்படி சாப்பிடணும்னு இருக்கு இல்லையா. திருவனந்தபுரத்தில் வந்துவிட்டோம், இலையில போலியை போட்டுருங்கோ, டம்ளரில் பாயசத்தை கொடுக்கணும், அப்படி கேவலமாக பார்ப்பேன். அந்த போலியை போட்டு அது மேலே பாயசத்தை விட்டு அது வழியறதுக்கு முன்னாடி கிடக்கிறோம் எல்லாத்தையும் ஒரு கலக்கு கலக்கு உள்ளே போட்டாதானே, இல்லாட்டி திருவனந்தபுரத்துக்கு பழசும் சொல்லி பக்கத்துல எல்லாம் பாடம் எடுத்துப்பான். அந்த போலி அப்படி பிரிச்சு வைங்கோ, நடுவில் பாயசத்தை விடுவா, இந்த ஓரத்தில் பிக்கணும், அதில் நெய்யை விடுவா, அப்படி தொட்டு அப்படி சாப்பிடணும்னு. அப்போதானே மரியாதை. இல்லை நீங்கள் போலி தனியாக போட்டுருங்கோ, எனக்கு பாயசம் டம்ளரில் கொடுங்கோ அப்படின்னா, ஐயே மற்றவாள் நம்மளோட மாதிரி பார்ப்பா, இன்னொரு டம்ளர் பாயசம் வேணுமான்ற மாதிரி ஆச்சரியமாக எல்லாரையும் கேட்பா இல்லையா, சந்தேகத்துக்கு நம்மளை கேட்கக்கூட மாட்டா. இது என்னதுக்கு போலியையும் பாயசத்தையும் எப்படி சாப்பிடணும்னு தெரியல, வந்து உட்காந்து கொடுத்து தந்தியில் அப்படின்னு. அதனாலாம் வந்த புதுசில் அந்த ஓலன் காலன்லாம் கொண்டு வந்து போடுவாங்க, எனக்கு ஒன்றும் புரியாது, இது என்னமோ வஸ்து போடுறாள் அப்படின்னா, சரி அவள் அதை போட்டாளேன்னு கிடக்கடா சாப்பிட்டோன்னா, குருஜிக்கு ஓலன் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு திருப்பி கொண்டு போட்டுருவான். நான் ரொம்ப வருத்தப்பட்டிருக்கேன், எனக்கு பிடிச்சிருக்குன்னு நான் சாப்பிடவே இல்லையே, ஏதோ போட்டாளேன்னு சாப்பிட்டேனே அப்படின்னு. அதுக்கப்புறம் பழகின்றோம் வச்சுக்கோ, ருசி நன்னா நன்னா இருக்கோ இல்லையோ, பழகின்றோம் அவ்வளோதான், சரி இந்த இடத்துக்கு வந்தால் இதுதான் கிடைக்கும் அப்படின்னு ஒரு தீர்மானம் வந்துடுறோம் இல்லையா. அப்போ அதை ரசிக்கிறவாக தான் நம்ம அனுபவிக்கிறோம், ரசிக்கலை அப்படின்னா அது ஒத்துக்கொள்ள மாட்டேங்கிறது இல்லையா. இந்த குழந்தைகள்லாம் அழகாக சாக்லேட் சாப்பிடும், அவள் கூட நம்ம சாக்லேட் சாப்பிட்டா ரொம்ப ரசிக்கும், அது சாக்லேட் நன்னாலே நம்ம சொன்னால் அது நம்மளை ரசிக்காது, ஐயே மாமா தண்டம் இது ஒன்றும் தெரியல, அசட்டு மாமான்னு முடிவு பண்ணிடுது. ஐஸ்கிரீமு சாக்லேட்லாம் சொன்னால் குழந்தைகள் அந்த மாமா விஷயம் தெரிஞ்சிருக்கும் அப்படிங்கும். அதுக்கிட்ட நான் உட்காந்து ஃபஸ்ட் கிளாஸ் அந்த காலத்து கேப்ப கஞ்சி நன்னா இருக்கும்பா, குழந்தை கூழ் ரொம்ப நல்லது, சத்து மாவு கஞ்சி நல்லதுன்னா இந்த மாமா இன்னும் அப்டேட்டே ஆகலை, இருக்க கார்ன்ஃப்ளேக்ஸ்லாம் தெரியலை, சாக்கோஸ்லாம் தெரியலை, பீஸா பர்கர்லாம் தெரியலை, ஐயா இந்த மாமா ஏதோ கிராமத்திலே வந்திருக்காருன்னு இருக்கு. அவள் ரேஞ்சுக்கு போனால் தானே அவளுக்கு ஒரு சந்தோஷம், அப்போ தானே ரசிக்கும்படி அவள் அனுபவிக்கிறான், அதுதானே ஆச்சரியம். அந்த மாதிரி பத்மநாபன் சொல்கிறான், நீ கொடுத்த விதம் பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி ததகம் பக்தி உபகிருத்தம் அஸ்நாமி பிரயதாத்மனக. அத்தியாச்சரியமா பகவான் சொல்றான், ஒரு பூவோ ஒரு பழமோ ஒரு இலையோ ஒரு சொட்டு ஜலமோ அன்போடு ஆத்மார்த்தமாக கொடுத்தா நான் ஸ்வீகரிப்பேன் அப்படின்றான். அதுவும் பகவானோ கிருஷ்ணஸ்வரூபன் பத்மநாபன். பாகவதத்திலேயே பிப்ரத்வேனும் சடரபடயோகோ சிங்கவேத்ரே ஜகக்ஷே வாமே பானோ மஸ்ருண கபலம் தத் பலானி அங்குலிஷூன்னு இடது கையில் தயிர் சாதத்தை வச்சுட்டு அந்த விரல் இடுக்கல ஊர்காவை வச்சுட்டு சாப்பிட்டான் அப்படின்னு பாகவதம் சொல்றது. அப்போ பகவானுக்கு இதெல்லாம் தானே பிடிக்கும், அதனால அவ்வளவு அழகா கொண்டு வந்து கொடுத்துட்டார் பகவான், நன்னா சாப்பிட்டுட்டான், ஒரே சந்தோஷம் ஆனந்தம், கதறி கதறி அழறார், பிரபோ நான் என்ன பாக்கியம் பண்ணேன், நான் கொடுத்தது நீ வாங்கிட்டியேப்பா. இந்த சுவாமிக்கு எதான் கொடுக்கணும்னு ஒரு பக்தி, பக்தி பலவிதம் உண்டு. அவர் தொலைச்சுட்டு தேடினார், இவர் பகவானுக்கு எதான் கொடுக்கணும் கொடுக்கணும் கொடுக்கணும்னு தாபப்பட்டு தாபப்பட்டு ஒரு கன்னிமாங்காவும் உப்பையும் கொடுத்துட்டார். பகவான் நன்னா சாப்பிட்டு ஃபஸ்ட் கிளாஸ் பில்வமங்கலத்து மகரிஷி என்ன பண்ணுறா, டெய்லி எனக்கு ஒரு மாங்காய் அந்த மாதிரி கொடுத்துறேன்னுட்டார். இவருக்கு தூக்கி வாரி போடுறது, ஏ பிரபு நீ எதுவும் கிடைக்கலேன்னு அது கொடுத்தேன் அப்படின்னா, இல்லை எனக்கு டெய்லியே இதை நீ கொடுத்துறேன் அப்படின்னா, அழகாக பில்வ மகரிஷி சரி பிரபு அப்படின்னு விட்டார். அவர் அழகாக விசிராந்தியாக இருந்தார். இப்போ தாயார் பெருமாளை பார்த்து கேட்டார், ஏன் பிரபு அந்த மாங்காவும் அந்த உப்பும் அவ்வளோ பிடிச்சிருக்கா அப்படின்னு, அவ்வளோ ருச்சியை கண்டுட்டேள் அப்படின்னா, ருச்சி இல்லடி அவனுக்கு அதுதான் கொடுக்க சுலபமாக இருக்குது, இல்லாட்டியும் வேற எங்கேயாட்டியாக போய் கேட்கணும், பல பேரிடத்துல அவன் கெஞ்சணும், என் பக்தன் போய் கெஞ்சினா எனக்கு பிடிக்கல், இதுனா உப்பும் மாங்காவும் தானே தேங்காய் சிரட்டை தானே, அவன் பாட்டுக்கு அதை கொடுத்துட்டு நிம்மதியாக தியானம் பண்ணுவான், அவனுக்கு அது சுகம், அவனுக்கு அது சுலபம், எனக்கு அது சுகம். நம்மாத்து குழந்தை கஷ்டப்பட்டால் நமக்கு பிடிக்குமா, நம்மாத்து குழந்தை சௌக்கியமாக இருந்தால் தான் நமக்கு பிடிக்கும். அந்த மாதிரி பத்மநாபரும் தன் குழந்தைகள் கஷ்டப்படக்கூடாதுன்றதில் ரொம்ப தெளிவாக இருக்கார். அந்த தேங்காய் சிரட்டை இன்றைக்கும் பத்மநாபர் பத்திரமாக வச்சுருந்துருக்கார். இன்றைக்கு அதுக்காக தங்கம் இல்லாமலாம் தங்க கவசம் எல்லாம் போட்டு எல்லாம் மேலெல்லாம் போட்டால் கூட இந்த தேங்காய் சிரட்டையில் தான் இன்றைக்கும் அந்த கன்னிமாங்கா, அந்த அன்னப்பிராசனம் வரைக்கும், குழந்தைகளோட அன்னப்பிராசனம் வரைக்கும் முதல்ல கன்னிமாங்காய் தானே கொடுக்கணும். சாதாரண மற்ற எந்த ஊருக்கு போனாலும் முதல்ல தேன் கொடுங்கோ பாயசம் கொடுங்கோ தான் வரும், இங்கே முதல்ல கன்னிமாங்காய் தான். நானும் பல குழந்தைகள் இங்கே அன்னப்பிராசம் அனுபவம் பார்த்துருக்கேன், ஒரு குழந்தை கூட அந்த கன்னிமாங்க பூ தூந்து இப்படி துப்பி நான் பார்த்ததில்லை, இதுவே உப்பு கடிக்கிறது அது ஆறு மாதம் குழந்தை அப்படி நாக்க வெள்ளத்தில் சப்பு குட்டி தான் நான் இது வரைக்கும் பார்த்துருக்கேன் என் பிள்ளை உள்பட. கன்னிமாங்க ஈ அப்படியே நான் முகத்தை சுருக்கியோ நாக்கு அப்படி துப்பியோ ஒரு சின்ன குழந்தை கூட இதுவரைக்கும் நான் பார்த்ததில்லை. அதுங்களுக்கு தான் பத்மநாபனுடைய ருச்சி நன்னா தெரிஞ்சு. அப்ப ஒரு உப்பு மாங்காவ இவ்வளவு ரசிக்கிறான்னா நம்முடைய ஹதயத்தை எப்படி ரசிப்பான்? அப்ப நம்ம எதை கொடுத்தாலும் ஆசையா சீகரிக்கிறவன் பத்மநாபன். நன்னா ஞாபகம், இதை கொடுத்தாதான்னு சொல்ல, உனக்கு என்ன முடியுமோ கொடு, உனக்கு எப்படி முடியுமோ கொடு, எப்ப முடியுமோ கொடு, அதை நான் சுவீகரிக்கிறேன்னு படுத்துட்டு இருக்காராம் பத்மநாபன். வில்வமங்கல மகரிஷி அன்னைக்கு ஆரம்பிச்சது இன்னி வரைக்கும் ஆச்சரியமா அன்னைக்கு கூட பேசிட்டு இருந்த பத்மநாபர் கோயில் வேலை பண்றவரோட பேசிட்டு இருந்த வருஷம் நாளிலேருந்து மூட்டை மூட்டையா கொண்டு வந்து இந்த மாங்காவை தள்ளிடுவான், அதை எடுத்து உப்புல போட்டு ஊற வச்சு டெய்லி எடுத்து கொடுக்குற பாடு இருக்கே அப்படின்னு. அவ்வளவு மூட்டை மூட்டையா வந்து கொட்டுவாளாம், தண்ணி மாங்காவை கொண்டு கொட்டு, அதுக்கப்புறம் போட்டு ஊற வச்சு ஊற வச்சு ஊற வச்சு டெய்லி காதால பகவானுக்கு நிவேதனத்துக்கு எடுத்து கொடுக்கணுமா, எல்லாத்துக்கும் கொடுக்க, எதை மறந்தாலும் மறக்கலாம், கன்னி மாங்காய் மட்டும் மறந்துடப்படாது. அவரோட மெயின் மெனு எதுனா அப்பிடைசர். இந்த ஹோட்டலெல்லாம் போனோம்னா முதல்ல இந்த சூப்பை தான் கொடுப்பான், குடிச்சா வயிறு நன்னா பசி கலப்பு விடுமா. இந்த மாதிரி பத்மநாபனுக்கு எல்லாரும் என்னமோலாம் கொடுக்குறா இல்லையா, அத்தனை வஸ்துவும் ஜீரணமாகிறதுக்கு அப்பிடைசர் இடம்னா அந்த கன்னி மாங்காய் தான். அதை சாப்பிட்டு 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 தான் சௌக்கியமா நன்னா கொழுக்கு முழுக்குன்னு படைத்துட்டு இருக்க. அப்படி பில்வமங்கல மகரிஷி சுவாமிக்கு ஏதானும் கொடுக்கணும்னு அழுதா. ஒவ்வொரு நாளுமே காத்தால எழுந்தவொடனே பத்மநாபா இன்னைக்கு மனசுல என்னெல்லாம் உண்டாகிறதோ கன்னி மாங்காய் மாதிரி எடுத்துக்கோப்பா, அது உப்பு கடிக்கும் புளிக்கும் திதிக்கும் அது கன்ஃபார்ம், அது நமக்கு தெரியும். அது உப்பு கடிச்சாலும் சரி புளிச்சாலும் சரி இது அப்படியே உன் இடத்துல கொடுக்குறேன், நீ ஸ்ரீகரின்னு எடுத்துட்டு அப்படின்னு சொல்லி பகவான் இடத்துல பிரார்த்திச்சுக்கணும். ஒவ்வொரு நாளையுமே பத்மநாபன் இடத்துல கொடுத்துடும். அத்தனை சிரேஷ்டம் இந்த ஸ்ரீ பத்மநாபன். பத்மநாபன் தனியா அப்படியே இருந்திருக்கப்படாதா அப்படின்னு அவரே தீர்மானம் பண்ணா, அவரே நரசிம்ம அவதாரத்தை காட்டி கொடுத்தார், அவரே தீர்மானம் பண்ணார் கிருஷ்ண அவதாரத்தை காட்டி கொடுத்தார், அவரே தீர்மானம் பண்ணார் ராமச்சந்திரமூர்த்தியை காட்டி கொடுத்தார், அவரே தான் எல்லாம் தீர்மானம் பண்ணார். அடி ஒரே ஒரு மூர்த்தி அடைஞ்சிட்டு போயிருக்கலாமே, சந்திரம் இல்லாம அபாடான். ஒவ்வொரு ரிஷிகளும் பகவான ஒவ்வொரு பாவத்துல தியானம் பண்ண தியானம் பண்ண தியானம் பண்ண பகவான் அவாவாளுடைய பாவத்துக்கு தகுந்தா போலே நரசிம்மராக ராமனாக கிருஷ்ணனாக காட்சி. எவ்வளவு அழகு, ஒரே கோவில்லையே இத்தனை அவதாரங்களை பார்க்கிறோம் அப்படின்னா அது பாக்யம் தானே, எப்பேற்பட்ட பாக்யம். அதுலயும் நரசிம்மர் நல்ல உக்ர நரசிம்மர், அப்படி ஒரு பிரத்யக்ஷ சாநித்தியம் உண்டு. இந்த உக்ரம் அவ்வளவு கர்ஜனை நிறைய சந்தர்ப்பங்கள்ல கோவில்ல இந்த நரசிம்மருடைய கர்ஜனை கேட்டிருக்கு, அத்தனை உக்ரமான ஒரு நரசிம்மர். இந்த நரசிம்மரை சாந்தப்படுத்துறதுக்கு டெய்லி அழகாக ஆச்சரியமா ராமாயணம் பாராயணம். நரசிம்மருக்கு போய் யாராவது ராமாயணம் பாராயணம் பண்ணுவாளா? பிரஹ்லாத சரித்திரம் தானே பாராயணம் பண்ணணும், அவர் ஏற்கனவே உக்ரமா இருக்கார். பிரஹ்லாத சரித்திரம் பாராயணம் பண்ணா வரவாளெல்லாம் கிழிச்சு போட்டுருவார், அதுக்காக தான் ராமாயணம் படிச்சுட்டே இருக்கா. ராமாயணம் வாசிக்கிற பக்கத்தில் நீங்கள் பார்த்துக்கலான்னு தெரியாது, ரெண்டு ஆஞ்சநேய மூர்த்தி உண்டு. ஒரு மூர்த்தி யானை கொம்புனாலே ஆன மூர்த்தி, யானை தந்தம். ஒரு மூர்த்தி தான் உலோகத்தினால பித்தளையும் வெள்ளினால கலந்த ஒரு மூர்த்தி, சின்ன மூர்த்தி. அந்த ஆஞ்சநேயரை வச்சுட்டு எத்தனை ஆஞ்சநேயர் தெரியுமா, அங்கே ரெண்டு ஆஞ்சநேயரா, இங்கே கோவிலுக்குள்ள பத்மநாபர் சேவிச்சுட்டு கீழே இறங்கினா அங்கே ராமர் இருக்கார் பாருங்க. அந்த ராமர் பக்கத்தில் ஒரு குட்டி ஆஞ்சநேயர் கை ஊப்பினபடி, வெளியில போனா இன்னொரு ஆஞ்சநேயர், இவ்வளவு ஆஞ்சநேயர் இந்த கோவில ரட்சிச்சுட்டு இருக்கா. நரசிம்மர் எதிர்க்க, நரசிம்மர் எதிர்க்க இதுக்கு ஆஞ்சநேயர், ஏதோ ராமன் கூட இருந்தா நியாயம். ராமாயணத்துக்கு யாரா சாட்சினா, ஒருவேளை இவா யாரும் வாசிக்கலாம் கூட ஆஞ்சநேயர் வாசிச்சுடுவாரா ராமாயணத்துக்கு? ஏன்னா எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருதமஸ்த காஞ்சலி பாஷ்பவாரி பரிபூர்ண லோச்சனம் மாருதி நமத ராட்சசாந்தகம் அப்படின்னு எங்க ராமாயண பாடம் நடக்கிறதோ அங்க அஞ்சலி அஸ்தனா வந்து கைகூப்பிண்டு கண்கள் ஆனந்த பாஷ்பம் வழிய ஆஞ்சநேய மூர்த்தி இருக்க, அவ்வளவு அழகு. அதுலயும் உள்ள ஜோரா அந்த சுவாமியை சேவிச்சிருக்கே இறங்கி வந்தோம்னா அத்தியாச்சரியமா ராமனுடைய சன்னிதி, அதுல ஒரு ஆஞ்சநேயர் கை கட்டி இப்படி வாய்ப்பு நிற்பார். அதுலயும் அதே சன்னிதிலேயே ராமன் ராஜா ராமனாவும் காட்சி, வனவாசி ராமனாவும் காட்சி. ஒரு ராமன் பார்த்தா ஜடாமுடி தரிச்சுண்டு இத்தனோண்டு மர உரி தரிச்சுண்டு வரங்கியுமே ராமன் இப்படி பார்க்க முடியாது, சக்கரவர்த்தி திருமணா மட்டும்தான் பார்க்க முடியும். பத்மநாபர் கோவில தான் மர உரி தரிச்சுண்டு ஜடாமுடி தரிச்சுண்டு சுவாமி ஜம்முன்னு. அதே போல விஸ்வக்சேனர் அந்த பத்மநாபரை பார்த்துட்டு திருவடியில இறங்கினு வச்சுக்கோங்களேன், அழகா ஒரு சுவாமி தங்க சக்கரம்லாம் வச்சுருப்பார். யாரான்னா விஸ்வக்சேனர் கமாண்டர் இன் சீஃப், பகவானுடைய அந்த பட்டாலியன் ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா, மிலிட்ரி ஃபோர்ஸ், அதுக்கு கமாண்டர் இன் சீஃப் இந்த விஸ்வக்சேனர் தான். அவர் தான் பகவானோட 100,000 கோடி எல்லாம் கரெக்டாக கணக்கெடுத்து வச்சுருக்காரு. இவா கணக்கெடுக்கும்போது அவருக்கு நல்லா கணக்கு தெரியும். இப்படி இத்தனை மூர்த்திகளோட சுவாமி ஜோர சௌகரியமா படுத்துண்டு ராஜ்ய பரிபாலனம் பண்றார். அது சரியா கோவில் இல்லை, அரண்மனை, பத்மநாபனுடைய கொட்டாரம் அரண்மனை. அது அரண்மனை சுற்றி தானே கோட்டை இருக்கும், பத்மநாபனுக்கு தானே கோட்டை இருக்கு, கோட்டை இருக்குனாலே அரண்மனை தானே. அப்ப திருவிதாங்கூருடைய ராஜா அன்னைக்கும் இன்னைக்கும் பத்மநாபன் தான். இன்னைக்கும் திருவனந்தபுரத்துக்கு யாரா ராஜான்னா பத்மநாபன். அதனால இவ்வளவு செக்யூரிட்டி ஃபோர்ஸ் தான் இருக்கு, ராஜாவுக்கு தானே இவ்வளவு பந்தோபஸ்தெல்லாம் இருக்கும். அப்ப ஜகத்தையே ரட்சிக்கக்கூடிய பத்மநாபன் நமக்காக இங்க வந்து படுத்துட்டு கிடக்கிறார் அப்படின்னா 100,000 கோடி வச்சுட்டு இருக்கிறார், நம்முடைய கடனை அடைக்க மாட்டாரா? 100,000 கோடியை பத்திரமா காப்பாற்றுறவர், நம்முடைய சொத்தை காப்பாற்ற மாட்டாரா? 100,000 கோடியில இவ்வளவு ஜனங்களுக்கும் ஆச்சரியத்தை கொடுக்கக்கூடிய பத்மநாபர் நம்முடைய குழந்தைகளை ரட்சிக்க மாட்டாரா? நிச்சயமா பண்ணுவார். நீங்க தேமேன்னு அவருடைய திருவிடிகள்ல சரணாகதி பண்ணி பத்மநாபா ரட்சிக்கணும்னு சொன்னா போதும். அத்தனை ஆச்சரியமானவர் பத்மநாபர். இந்த பத்மநாபர் கோவில 9 வாசல் உண்டு, 4 வாசல் உண்டு, கிழக்கே நட, தெக்கே நட, வடக்கே நட, பணியார நட, அது 4. அப்புறம் உள்ள நுழைஞ்சோன்னா 1, 4 4, 3, 7 உள்ள நுழையும்போது 3. அதுக்கப்புறம் பத்மநாபர் சந்நிதிக்கு பக்கத்தில் 2 வாசல் போடுவோம் பாருங்க, 9 வாசல். 9 வாசலும் நம்முடைய சரீரமும் ஒன்றுன்ற இந்த 9 வாசலையும் தாண்டி உள்ளே போய் பார்த்துட்டோம் அப்படின்னா பத்மநாபர் ஜம்முன்னு படுத்துட்டுருக்கார். நம்ம இந்த 9 வாசலை வச்சுட்டு வெளியில் பார்த்துட்டு இருக்கோம். இந்த 9 வாசலுக்கு உள்முகமாக மனசு போச்சுன்னா பத்மநாபன் பிரத்யக்ஷமாக தெரிவார். அதுலேயும் பத்மநாபரை 3 வாசல் வழியாக பார்க்குறோம். தெளிவா சொல்கிறா ஆத்தியாத்மிகம், ஆதி பௌதிகம், ஆதி தெய்வீகம்ன்ற இந்த தாபத்திரயங்களை நாசம் பண்ணும்படியான வாசலம் அவ்வளவு அழகு இந்த பத்மநாபனுடைய 3 வாசல். பூர்புவஸ்வ லோகத்துக்கான 3 வாசல்னு பெரியவா சொல்றா. நம்முடைய தாபத்திரயங்கள் தெய்வத்தினாலே வரக்கூடிய தாபங்கள், சரீரத்தினாலேயும் மனசினாலேயும் உண்டாகக்கூடிய தாபங்கள், பிற ஜீவர்களாலே உண்டாகக்கூடிய தாபங்கள், இந்த தாபங்கள் எல்லாம் தாபத்திரய விநாசாய ஸ்ரீகிருஷ்ணாய வயம் நுமக சச்சிதானந்த ரூபாய விஸ்வோத்பத்தியாதி ஹேதவே தாபத்ரய விநாசாய ஸ்ரீ கிருஷ்ணாய வயம் நுமக. பத்மநாபர் ஒவ்வொரு வாசலில் நின்று 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 சேவிக்க வரும்பொழுது ஒரு வாசல் நின்னா ஆத்தியாத்மிகத்தை மாற்றி விடுறாராம், ஒரு வாசல் நின்னம்னா ஆதி பௌதிகத்தை மாற்றி விட்டுறாராம், ஒரு வாசலில் நின்னா ஆதி தெய்வீகம்ன்ற தாபத்தை மாற்றிடுறாராம். அந்த ஒற்றக்கல் மண்டபத்தை விட்டு இறங்கும் பொழுது தாபத்தை மாற்றிட்டு நம்மளை சுத்தப்படுத்திட்டு தான் கீழே அனுப்புறார். அது மாதிரி 3 வாசல் நின்னம்னா நம்முடைய வித்யா கர்வம், தன கர்வம், குல கர்வம்னு 3 விதமான கர்வத்தை அழிச்சுட்டு கீழே இருக்கிறார். அதே மாதிரி ஆச்சரியமா அதி விசேஷமா நம்முடைய மனசுக்கு சமாதானம், சாந்தி, ஆனந்தம் இந்த 3 வாசல் வழியா கொடுத்துடுறாங்க. தர்மம், அர்த்தம், காமம்ன்ற 3 வாசலையும் கொடுத்துட்டு மோட்சமா தன்னையே கொடுக்க, தர்ம அர்த்த காம வாசல் தான் இந்த 3 வாசல் அப்படின்றான். அப்ப எல்லாத்தையும் வச்சுட்டு இருக்கா. இவரை விட்டுட்டு வேற எந்த நம்ம தியானம் பண்ணணும்? அதனாலதான் நம்மாழ்வார் கதர்றா. கலியுகம் வந்தவனே முதல்ல வந்த ஆழ்வார் நம்மாழ்வார் தான். நம்மாழ்வாருடைய சொந்த ஊர் திருவன் பரிசாரம், திருப்பரிசாரம்னு இன்னைக்கு சொல்றோமே அதுதான் நம்மாழ்வாருடைய அம்மா உடையனங்கைன்னு அந்த அம்மா பேர். அந்த நம்மாழ்வார் அவ்வளவு அழகாக அவதாரம் பண்ணது ஆழ்வார் திருநகரில, நவதிருப்பதியில் உள்ளு. அங்க இருந்துண்டு பத்மநாபருடைய பெருமையை திருவனந்தபுரம் அழக பாடுறார். கெடுமிடலாயவெல்லாம் கேசவா என்ன நாளும் கொடிவினை செய்யும் கூற்றின் தமர்களும் குறுககில்லா விடமுடை அறவில் பள்ளி விரும்பினாம் சுரும்பலற்றும் தடமுடை வயல் அனந்தபுர நகரம் புகுதும் இன்று இன்று போய் புகுதிராகில் எழுமையும் ஏதம் சாரா குன்று நேர் மாடம் மாடே குறுந்து சேர் செருந்தி புன்னை மன்றளற்பொழில் அனந்தபுர நகர் மாயன் நாமம் ஒன்றும் ஓர் 1000ஆம் உள்ளுவார்க்கு உம்பர் ஊரே. அழகா சொல்ற இன்று போய் புகுதிராகில் எழுமையும் ஏதம் சாரா. இன்னைக்கு திருவனந்தபுரத்துல நுழைஞ்சாச்சு அப்படின்னா 7 பிறவிக்கும் 1 கஷ்டமும் 1 பிராரதம் நம்மளை வந்து அணுகாது. இன்று போய் புகுதிராகில் எழுமையும் ஏதம் சாரா குன்று நேர் மாடம் மாடே குன்றுகள் போல உயர்ந்ததான மாட மாளிகைகள்னாலே சூழப்பெற்ற பத்மநாபனுடைய திருவனந்தபுரம். குன்று நேர் மாடம் மாடே குறுந்து சேர் செருந்தி புன்னை விதவிதமான புஷ்பங்கள்னாலே நிறைய பெற்றதான வனங்கள் இருக்கும்படியான ஆச்சரியமான சோலைகள் இருக்கும்படியான அனந்தபுரம். குன்று நேர் மாடம் மாடே குருந்து சேர் செருந்தி புன்னை மன்றளர்பொழில் அனந்தபுரம் நகர் மாயன் நாமம். அழகா தென்றல் வீசும்படியான இந்த அனந்தபுர நகரத்துல தேவேன்னு ஒரு மாயன் படுத்துருக்கான் பாருங்கோ, அவ்வளவு அழகா அனுபவிக்கிறார். மன்றளர்பொழில் அனந்தபுர நகர் மாயன் நாமம் ஒன்றும் ஓர் ஆயிரமா. பத்மநாபான்ற ஒரு நாமம் சகஸ்ரநாமத்துக்கு சமான். ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாமம் வரானனே என்று அருளே சிவபெருமான். மூணு தடவை ராமான் சொன்னா ஒரு சகஸ்ரநாமம் அப்படின்னு ஆழ்வார் சொல்றார். பத்மநாபான்ற ஒரு நாமமே ஒரு சகஸ்ரநாமம். பத்மநாபா அப்படின்னு சொல்லிட்டோம்னா சர்வத்ர பத்மநாபநாம சங்கீர்த்தனம். ரெண்டு சகஸ்ரநாமம் சொல்லியாச்சு, ஆனா யாரும் ஒழுங்கா சொல்லல. பாதியில ஒரு நாலஞ்சு பேர் தான் ரெண்டு சகஸ்ரநாமம் சொன்ன பிரயோஜனம் வேணுமா? சர்வத்ர பத்மநாபநாம சங்கீர்த்தனம் சொரத்தே இல்லாம சொல்றீங்களே. பத்மநாபான்ற நாமத்தை அப்படி தித்திக்க தித்திக்க சொல்ல வேண்டாம். பண்டரிபுரம் போனா ராமகிருஷ்ண ஹரி அப்படின்னு காம்பீரியம். நம்ம ராமகிருஷ்ண ஹரி நான் வாசுதேவ ஹரி அப்படின்னு பிருந்தாவனத்துல ராதே ராதே நத்ரிமி ராதே ராதே யோசிக்காம சொல்லுவோம், சந்தோஷமா சொல்லுவோம். அந்த மாதிரி திருவனந்தபுரத்துல பத்மநாபா பத்மநாபா சொல்லுவோம், பத்மநாபா பத்மநாபா அப்படி கத்த வேண்டாமா? சொரத்தே இல்லாம அறத்தூக்கில் உட்காந்து சொல்லக்கூடாது. சர்வத்ர பத்மநாபநாம சங்கீர்த்தனம் கத்தர கத்துல ஒரு பய திருவனந்தபுரத்து சொத்து எங்களுக்கும் சொல்லப்படாது, ஓட வேண்டாமா? ஒரு பய பத்மநாபர் சொத்தை பத்தி பேச மாட்டேன். எப்பா நம்ம பண்ற நாம ஜபத்துல அலறடிச்சு ஓடணும், என்னாகுமோ தேவைப்படாது. பத்மநாபா பத்மநாபான் கத்தியே இவாளெல்லாம் துரத்தி அடிக்க. அத்தனை சிரேஷ்டம் ஸ்ரீ பத்மநாப சுவாமி. பேரும் ஓர் ஆயிரத்துள் ஒன்று நீர் பேசுமில்லே. அந்த பகவானுடைய சகஸ்ரநாமங்கள்ல சர்வசிரேஷ்டமான இந்த பத்மநாபான்ற நாமத்தை விடாம நீ பேசே, இது போல ஒரு சுகமுண்டோ அப்படின்னு சார். ஆச்சரியமா இன்று போய் புகுதிராகில் எழுமையும் ஏதம் சாரா குன்று நேர் மாடம் மாடே குறுந்து சேர் செருந்தி புன்னை மன்றளர்பொழில் அனந்தபுர நகர் மாயன் நாமம் ஒன்றும் ஓர் ஆயிரமாம் உள்ளுவார்க்கு உம்பர் ஊரே. யார் இந்த நாமத்தை விடாம சொல்லிட்டு இருக்காளோ அவர்களுக்கு இது தேவலோகமா, அவர்களுக்கு இது பிரத்யக்ஷ வைகுண்டம். தனியா வைகுண்டத்துக்கு போகவே வேண்டாமா? இந்த திருவனந்தபுர மகிமையெல்லாம் பாதாளம் பத்ம ஆச்சரியமா பிரம்மதேவர் உடனேயே திருவனந்தபுரத்தை ஒரு தட்டில் வச்சாராம். மற்ற எல்லா திவ்ய தேசங்களெல்லாம் வச்சாராம், வச்சுட்டு வைகுண்டத்தையும் கீழே வச்சாராம். ஆச்சரியமா பார்த்தாராம், எதுவுமே ஆனந்தபுர சமானமா இல்லையா? கடைசியில ஒரு தட்டில் வைகுண்டத்தை வச்சாராம், ஒரு தட்டில் திருவனந்தபுரத்தை வச்சாராம். வெயிட்டா இருக்கிறது தானே கீழே இருக்கும், வெயிட் இல்லாதானே மேலே போகும். திருவனந்தபுரம் ரொம்ப கனமாக இருந்தால் அதனால் கீழே வந்து விடுத்தான். வைகுண்டம் ரொம்ப லேசாக வெயிட் இல்லாமல் இருந்தால் மேலே போயிடுத்தான். பெரியவாளுடைய சுவாதி திருநாளுடைய அனுபவம். அப்போ எதிரா வசத்தின்னா வைகுண்டத்தை காட்டிலும் அனந்தபுரம் விசேஷம். அதனால தான் அனந்தபுர நகரம் புகுதுமின்றே. ஜாலியாக இருக்கணும் அனந்தபுரத்தில் இருக்கேன் அப்படின்னா சந்தோஷமாக இருக்கணும். இந்த போலீஸ்காரர்லாம் செக்யூரிட்டி நிற்கிறா பாருங்க, எவ்வளோ சந்தோஷமாக இருக்கா பாருங்க. போலீஸ்காரெல்லாம் இப்படி டென்ஷன் இல்லாமல் சந்தோஷமாக நீங்கள் பார்க்கவே முடியாது. நீங்கள் வேறு எங்கே வேணால் போய் பாருங்க. பத்மநாபர் கோயிலில் செக்யூரிட்டி இருக்குமா முகத்தை பாருங்க, பிரசன்னமாக சிரிக்கிறேன். ஏண்டா நான் அந்த இடத்துல போயாச்சுனாலும் சாத்து ஆனந்தம். இங்கே ஆனந்தம் அல்லவா படுத்துட்டு இருக்கு, ஆனந்தம் தானே 18 அடிக்கு காலை நீட்டின்னு படுத்துட்டு இருக்கு, ஆனந்தம் தானே கையை நீட்டின்னு இருக்கு, ஆனந்தம் தானே சர்வசிரேஷ்டம். அதனால திருவனந்தபுரம் அப்படின்னாலே இது ஆனந்தபுரம். இது ஆனந்தம் எல்லையில்லாம அனந்தமா இருக்கும்படியான ஒரு புறம் திருவனந்தபுரம். அத்தனை சிரேஷ்டம் இந்த அனந்தபுரம். அப்படி நம்மாழ்வாரெல்லாம் கொண்டாடும்படியான அனந்த பத்மநாப சுவாமி அவ்வளவு சிரேஷ்டம். இவ்வளவு மூர்த்திகள், நரசிம்ம மூர்த்தி, ராமனுடைய மூர்த்தி, கிருஷ்ண மூர்த்தி. அதில் கிருஷ்ணனுக்கு வேற தனியா ஒரு கொடிமரம், பத்மநாபருக்கு ஒரு தனியா கொடிமரம். கிருஷ்ணனுடைய கொடிமரத்தில் வேற கருட கொடி ஏற்றுவான் உற்சவ காலத்தில், பத்மநாபருடைய கொடியையும் அழகா கொடி ஏற்றுவான். அத்தனை ஆச்சரியம் அந்த கண்ணன். ஜோரா பார்த்த சாரதி, நான் கீதோபதேசம் பண்ண நாயகன்னு நிற்கிறான். எல்லா பார்த்தனுக்கு கீதை உபதேசம் பண்ணி எப்படி அவனை ஜெயிக்க வச்சேனோ அதுபோல உன்னையும் நான் ஜெயிக்க வைப்பேன்னு கங்கணம் கட்டி நின்றுருக்கான் பார்த்த சாரதி பெருமாள். இப்போ வேற என்ன வேணும்? அத்தியாச்சரியமா அவர் இருக்கா. பிரகல்லாத வரதனாகிய நரசிம்மமூர்த்தி இருக்கா, நமக்கு தர்மத்தை சொல்லிக் கொடுக்கறதுக்கு ராமன் இருக்க, இது இல்லாதபடிக்கு ஆச்சரியமா தர்மசாஸ்திரா இருக்க, இது இல்லாதபடிக்கு க்ஷேத்திரபாலகன் அவர் இருக்கார், விஸ்வக்சேனர் இருக்கார், மகாகணபதி அக்ரசாலா கணபதி அவர் இருக்கார், வாசல் ஆஞ்சநேயமூர்த்தி இருக்கார், கருடாழ்வார் இருக்கார், இவ்வளவு பேர் இருக்கா. இது இல்லாம பிரம்மதேவன் சிவபெருமான் 33 கோடி தேவர்கள். அப்ப எல்லாரும் இங்க இருக்கும் பொழுது வேற எதை தேடணும், வேற எங்க ஓடணும், இவர் இருக்கார், இவர் காப்பாற்றுவார், கைவிட மாட்டார்னு தியானம் பண்ணணும். வில்வமங்கல மகரிஷிக்கு அனந்தன் காட்ட காட்டி கொடுத்தா இல்லையா அந்த பிள்ளையஸ்திரீ, அவடையிலே வந்து ஆச்சரியமா பத்மநாபர் தொழுதுன்னு இருக்காளாம், அவடையிலே அவளாக ராஜா பாதுட்டாரா அவளுக்குன்னு இடம் கொடுத்தாதான் புத்தரி கண்டம். அந்த காலத்துல அங்கெல்லாம் அழகா நெல்லெல்லாம் இருந்து அதை அறுவடை பண்ணி கொண்டு வந்து பத்மநாபருக்கு சமர்ப்பிப்பான். திரும்பவும் ஒரு காலம் வரும், அந்த இடத்துல ஜோரா இப்ப இருக்க எல்லாத்தையும் துரத்தி அடிச்சுட்டு பத்மநாபனுக்கு ஜோரா அங்க நெல் விளையும், பத்மநாபர் கொண்டு வந்து சமர்ப்பிப்பா, நிச்சயமா நம்ம பார்ப்போம். பத்மநாபர் நீ போக மாட்டா, எதெல்லாம் போச்சோ அத்தனையும் திரும்பி வர்றதுக்காக தான் இத்தனையும் பண்றா, இருக்கிறத இழக்கிறதுக்கு இல்ல, இழந்ததெல்லாம் திரும்ப கரெக்டா கணக்கு பண்ணி வாங்கறதுக்காகத்தான். புத்தரி கண்டத்துல நிச்சயமா வயல்வெளி கண்ணுக்கு நேரம் நிச்சயமா நம்ம ஆயுஷில பார்த்தே தீர்வோம். பத்மநாபருக்குன்னு ஒரு கோஷாலம் வரும், எல்லாம் நடக்கும், எல்லாமே இருந்தது தான், புதுசா எல்லாமே இருந்தது தான், திரும்ப எல்லாமே ஜீர்ணோத்தாரணம் ஆகிறதுக்காகத்தான் பத்மநாபன் இவ்வளவு லீல பண்ற. இப்ப பத்மநாபருக்கு அவ்வளவு செக்யூரிட்டி வந்து கொடுத்தோம் இல்லையா, இடி தாங்கிய வைக்கிறா, மேல கேமரா வைக்கிறா, அங்கங்க சர்க்கியூட் கேமரா எல்லாம் வைக்கிறா, எதுக்குடா அப்படின்னா பத்மநாபர் அவ்வளவு அழகா எல்லாத்தையும் டெக்னாலஜிக்கு ஏத்த மாதிரி மாறிக்கிறார், 21ஆம் நூற்றாண்டுக்கு ஏத்த மாதிரி தன்னை மாத்திக்கிறதுக்காகவே இவ்வளவு லீல பண்ணிருக்க. அவ்வளவும் பண்ற பத்மநாபர் நம்மையும் ரட்சிப்பா, அத்தனை சிரேஷ்டம் இந்த பத்மநாபர். ஆழ்வார்கள்லாம் கொண்டாடி இருக்கா, பலராமர் மிதுரர் எல்லாம் க்ஷேத்ராடனம் வர அந்த மகாபாரத யுத்த சமயத்துல, அப்ப திருவனந்தபுரம் வந்து ஆச்சரியமா அங்க இருக்கக்கூடிய தீர்த்தங்கள், இந்த பத்ம தீர்த்தம், வராக தீர்த்தம், பிரம்ம தீர்த்தம், சங்கு தீர்த்தம், சக்கர தீர்த்தம், இத்தனை தீர்த்தங்கள்லையும் அவர் நீர் தீர்த்தமாடினார் அப்படின்னு புராணம் சொல்றது. வராக புராணத்தை சொல்லும் பொழுது ஆச்சரியமா இந்த பத்ம தீர்த்தத்துல ஒரு தங்கத்தாமரை உண்டுன்னே சொல்றான். இவன் சொன்னா அதை வேற தேட ஆரம்பிச்சிருவான், ஏற்கனவே எதிரியோ தேடின்னு இருக்கா. பத்ம தீர்த்தத்துல ஒரு தங்கத்தாமரை உண்டுன்னு வராக புராணத்துல காண கிடைக்கிறது. பிரம்மாண்ட புராணம் பேசுறது, பாகவதம் பேசுறது, பேசாத கிரந்தங்கள் கிடையாது. அவ்வளவு வசத்தி புராணங்கள் வரைக்கும் கொண்டாடும்படியான ஒரு க்ஷேத்திரம் அனந்தபுரி க்ஷேத்திரம். அப்ப எவ்வளவு ஜாலியா எவ்வளவு ரிலாக்ஸ்டா இருக்கணும் பார்த்துக்கோ, தேமேனு இருங்கும். இங்க வந்தாச்சு, இது பத்மநாபனுடைய அந்த புறம், இந்த புறத்துக்கு வந்தவா எந்த புறத்தை பத்தி கவலைப்படவே வேண்டாம், நரகபுரத்தை பத்தி கவலைப்பட வேண்டாம், பாவபுரத்தை பத்தி கவலைப்பட வேண்டாம், கவலைபுரம், துக்கபுரம், வியாதிபுரம் இது எல்லாம் மறந்துட்டா நடக்கிறதுக்காகத்தான் அனந்த பத்மநாபனுடைய அந்த புறமான அனந்தபுரத்தை கொண்டு வந்து விட்டுருக்க. அதனால இந்த அனந்தபுரி நமக்கு எல்லாத்தையும் தரும், ஒரு கவலையும் வேண்டாம், இது எப்படி நடக்குமோ அது எப்படி நடக்குமோ பயம் வேண்டாம், நிச்சயமா பகவான் அனுகிரகம் பண்ணுவார். எத்தனையோ பெரியவாள்லாம் தியானம் பண்ண ஒரு மூர்த்தி அனந்த பத்மநாப சுவாமி. அத்தியாச்சரியமா சப்தரிஷிகள்லாம் இங்கேயே டேரா போட்டு வசிஷ்ட அருந்ததி முதற்கொண்டு எல்லாரும் டெய்லி 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 சுவாமியை அவ்வளவு அழகா தியானம் பண்ணி கொண்டு இருக்கார்கள். ஒரு சந்தர்ப்பத்துல வைஷ்ணவ ஆச்சாரிய சுவாமி ஆள வந்தார் அப்படின்னு ஒரு பெரியவர், ரொம்ப விசேஷமான ஒரு ஆச்சாரியர். ஸ்ரீரங்கத்துல அரையர் சேவைன்னு ஒன்று நடக்கிறது, எப்படி கேரளாலலாம் அந்த கிருஷ்ண கலியாட்டம்லாம் நடக்கும் இல்லையா, அந்த மாதிரி அரையர் சேவைன்னு ஒன்று உண்டு. ஆழ்வார்கள் பாடின பாசுரங்களை பாடிண்டு அதற்கு அபிநயம் பிடிச்சு பெருமாள் முன்னாடி நாட்டியம் ஆடுவா, அதற்கு பேர் அரையர் சேவை அப்படின்னு பேர். ஸ்ரீரங்கம், ஆழ்வார் திருநகரி, ஸ்ரீவில்லிபுத்தூர் இங்கெல்லாம் முக்கியமாக இன்னைக்கு அரையர் சேவை நடந்துட்டுருக்கு. ஒரு சந்தர்ப்பத்தில் ஸ்ரீரங்கத்தில் அரையர் சேவை நடக்கிறது. ஆளவந்தார் ரொம்ப விசேஷமான ஒரு ஆச்சாரியன், என்னை ஆள வந்தீரோ அப்படின்னு ஒரு ராணி கொண்டாடின ஒரு ஆச்சாரியன் இந்த ஆள வந்தா. 5 வயசு குழந்தையா இருக்கும் பொழுது பெரிய சதஸ்ல போய் அத்தியாச்சரியமா ஒரு பெரிய வித்வானை ஜெயிச்சவர் அந்த ஆள வந்தா. அந்த ஆள வந்தா ஸ்ரீரங்கத்துல சன்னியாசியா இருக்க, ராஜ்யத்தெல்லாம் விட்டுட்டு சன்னியாசியா வாழ்ந்துட்டு இருக்கிற காலத்துல அதி விசேஷமா அத்தியுதமா அரைய சேவை நடக்கிறார். ஸ்ரீரங்கத்தில் அரையர் சேவை நடக்கும் பொழுது இந்த நம்மாழ்வாருடைய திருவனந்தபுர பாசங்கள் பாசுரங்களை பாடி பாடி அபிநயம் பிடிச்சிருக்கார் அரையர். அதுல ஒரு பாசுரம், நடமினோன்னவர்கள் உள்ளி நாம் உமக்கரிய சொன்னோம், நடமினோன்னவர்கள் உள்ளி. ஏ கால் இருக்கிற ஜனங்களே, நடங்கோ 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 நடங்கோ, அனந்தபுரத்துக்கு போங்கோ போங்கோ போங்கோன்னு பாசுரம். சாதாரண ஒரு பாசுரம், ஒரு தடவை அபிநயம் பிடிச்சிட்டு உடனே அடுத்த பாசுரத்துக்கு போயிடுவான். ஆனா அன்னைக்கு அரையர் ரெண்டு மணி நேரம் திரும்ப திரும்ப நடமினோன்னவர்கள் உள்ளீர், நடமினோன்னவர்கள் உள்ளீர்னு ஸ்ரீரங்கத்துல இருந்துட்டு அனந்தபுர திசையை நோக்கி நோக்கி திருப்பி 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 அபிநயம் காட்டினார். நடமினோன்னவர்கள் உள்ளீர்னு இப்படியே பார்த்து சேவிச்சுருந்தார் ஆளவந்தார். டக்குன்னு அவருக்கு தோன்றிடுது, பத்மநாபன் என்னை கூப்பிடுறான், அரையர் வழியா என்னை கூப்பிடுறான், திருவனந்தபுரத்துக்கு போ 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 வா வா வான்னு கூப்பிடுறான். நடமினோ நமர்கள் உள்ளி அப்படின்னு கூப்பிடுறான்னு தெரிஞ்சுடுத்து உடனே பார்த்தா ரங்கநாதனிடத்துல போய் உத்தரவு வாங்கின்றார். ரங்கா அனந்தபுரம் போறேன் அப்படின்னார். ரங்கநாதன் இப்படி பார்த்தா அனந்தபுரமா போற, சீக்கிரமா ஜாகிரதையா திரும்பி வந்துரு அப்படின்னார். ஏன்பா அப்படின்னா, ரொம்ப அழகன் வரவா எல்லாரையும் வளைச்சு போடல மகா கிட்டிக்காரன்னு கேள்விப்பட்டேன், சீக்கிரத்துல சமத்தா திரும்பி வந்துடு அப்படின்னுட்டார். உடனே சரி சுவாமி அப்படின்னு கிளம்பி வந்துட்டார். ஆள வந்தார், ஜோரா வந்தார் அனந்தபுரம். அப்படி வந்துட்டு கரமண வழியாக தான் பத்மநாபன சேவிக்க வந்தார்னு காண கிடைக்கிறது. வந்தார், கோவில வாசல்லையே சேவிச்சார், தூரத்திலேயே கோபுரத்தை பார்த்து சேவிச்சார், பத்மதீர்த்தத்தில் தீர்த்தம் ஆடினார். ஆச்சரியமா 18 படி உண்டு கிழக்கே நடையில, அதுல 3 படி மறைஞ்சு போயிடுது, 18 படி ஏறி உள்ள வந்தார். 3 வாசல்ல பத்மநாபன் படுத்துருக்கிறத பார்த்தார். திருவடி வாசலை சேவிச்சார், திருநாபி வாசலை சேவிச்சார், அப்படியே இறங்கிட்டார். திருமுக மண்டலத்தை சேவிக்கல. உடனே பெரியவாள்லாம் கேட்டார், திருமுக மண்டலத்தை சேவிக்கலையே அப்படின்னார். அப்போ உடனே அவர் சொன்னார், திருமுக மண்டலம் ரொம்ப அழகா இருக்கு, கோபிகைகள் சேவிக்கும்படியா இருக்கு, அதை பார்த்தா எனக்கு மனசு மயங்கி போயிடும், நான் திரும்பி ஸ்ரீரங்கம் போக முடியாது, அதனால திருமுக மண்டலத்தை சேவிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு திருமுகத்தை சேவிக்காமலேயே கீழே இறங்கிட்டார். ரொம்ப நாள் இருந்தார், இருந்த வரைக்கும் திருமுகத்தை சேவிக்காமலேயே இருந்துட்டார். அவ்வளவு அழகாம் பத்மநாபனுடைய திருமுக மண்டலம். அதை நம்ம எல்லாம் பார்க்கிறோம்னா எவ்வளவு பாக்கியம் பார்த்துக்கோங்க. கோபிகைகள் மயங்கும்படியான சாட்சாத் மன்மத மன்மத ரூபம் ஸ்ரீ பத்மநாப சுவாமிக்கு. அப்ப அந்த பத்மநாபன் ரங்கன் சொல்ற, ஜாகிரத மயக்கிடுவான், பயங்கர ஏமாந்து போடாத, வந்துடு வந்துடுன்றான். அப்ப இந்த அழகை நன்னா அனுபவிக்கணும், நன்னா குடிக்கணும், நன்னா அதிலேயே தலைக்கணும். இந்த அழகில கொண்டு நம்மளை அப்படி ஊற வச்சிடணும். இது சொன்ன இல்லையா, பத்மநாபனுடைய அழகில கொண்டு போய் நம்மளை அப்படி ஊற வச்சிடணும். கண்ட அழகில் மயங்குறோம் இல்ல, கண்டதெல்லாம் அழகுன்னு மயங்குறோம் இல்ல, கண்ட அழகில மயங்குறோம், கண்டதெல்லாம் அழகுன்னு மயங்குறோம் இல்லையா, அதெல்லாத்தையும் விட்டுட்டு பத்மநாபனிடத்துல கொண்டு நம்மளை கொடுத்துட்டு இந்த அழகில் என்ன ஊற வைப்பான்னு ஊற வச்சுட்டேன்னா வாழ்க்கை சௌக்கியமா சந்தோஷமா நிம்மதியா இருக்கும். இப்பயும் எனக்கு தெரியும் மழை நிற்கும், ஆனாலும் உங்களுக்கெல்லாம் ஒரு யோசனை மழை பெய்யறது அப்படின்னு, அதனால இப்போதைக்கு இந்த இடத்துல பூர்த்தி பண்ணிடுவோம். நீதி நாளைக்கு சொல்றேன். ராதே கிருஷ்ணா. நான் ரொம்ப சீக்கிரம் ஆற்றுக்கு போனோம்னு நினச்சிருக்கேன், அதனாலதான். ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே. Radhe Krishna, Krishna Radhe. Radhe Radhe Krishna. அது ஒரு கருணா வருஷம் தான், ஜலதோஷ வருஷம் எல்லாம் பயப்படவே வேண்டாம். நீங்க எல்லாம் அவன் கதையை கேட்கிறத அனுகிரகம் பண்றதுக்காக லேசா அப்படி தெளிக்கிற மாதிரி தெளிக்கிறார். கிருஷ்ண ராதே, இல்லாட்டி இவ்வளவு நேரம் மழை இல்லாம நிற்கிற பகவானுக்கு ஒரு ஹாஃப் அன் அவர் ஓட்ட தெரியாதான். ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா. சத்குரு மகாராஜ் கீ ஜெய். சமஸ்த பாகவதலு கோ ஜெய். கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா. ஜெய் ஜானகி காந்த ஸ்மரணம். கோபிகா ஜீவன ஸ்மரணம். ஆழ்வார் திருவடிகளே சரணம். ஆண்டாள் திருவடிகளே சரணம். எம்பெருமானார் திருவடிகளே சரணம். சர்வம் குருவர்ப்பணம். ஜெய் ஸ்ரீ ராதே கிருஷ்ணா சத்சங்கி ஜெய். ஜெய் ஸ்ரீ பூஜ்ய ஸ்ரீ ஸ்ரீ அம்மாவுக்கு ஜெய். ஜெய் ஸ்ரீ பாரத் மாதா கி. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. சமஸ்தா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஜெய் ஸ்ரீ இந்து மாதா கி ஜெய். ஜெய் ஸ்ரீ 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 அனந்தபுரி க்ஷேத்ர கி ஜெய். சர்வத்ர பத்மநாப நாம சங்கீர்த்தனம் பத்மநாபா பத்மநாபா. ஜெய் போலோ திவாகர ரிஷி கி ஜெய். ராதே கிருஷ்ணா.